हरि ओ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உனை பல்லாண்டு கூறுவனே. ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உன்னேலன உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், இச்சிறியனாலாவது என்னே. ஜெய் புண்ணிய பகுதி சர்க்குரு மகாதேவதைகளே, ஜெய் திருவேங்கடத்துறை கும்பமுனி பரம்பரை சர்க்குரு நாராயணா சரணம் கரணம் சரணம். எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீ சீதா லக்ஷ்மண வரத சத்ருக்ன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திருவருள் ஆணையின்படி இச்சிறு கருவி ஏகாதேசி விரத மகிமை என்னும் உயரிய தலைப்பினை பற்றி ஓரளவே இன்று சொல்ல துவங்குகிறது அயக்ரீவனின் திருவருளால். நல்லதொரு நாள் கூட்டி நாம் உன்னை தேடி வந்தோம். இல்லதொரு பொருளால் இல்லாய் ஆகி நின்ற காலையிலே எல்லையற்ற நாட்களையும் கடந்து நிற்பார் நாராயணா என்று ஒருமுறை ஓதினாலே என்றார் தேகசித்தர். நிலை கடந்த காலையிலும் நிந்தினி அலைகடல் போல் அசைந்து விடாமல் ஓயாமல் அலைத்திருந்தாலும் அத்தனையும் கடந்து சிலையென நின்றிருப்பாய் என் திருவேங்கடத்தான் அவன் நாமத்தை நாராயணா என்று ஒருமுறை ஓதுவர்க்கு அனைத்து தேவர்களும் அடிபணிந்து பணி செய்வரே. நறு ஆனைக்கால் சித்தர், தொடர்ந்து உன் நாமத்தை விடாமல் யார் ஒருவர் கூறிய நாராயணா நாராயணா என்று நாமம் பல வரவியே நம்பினோர் அனைவருக்குமே நாராயணன் திருவடி திருப்புழுதி என்றும் கிட்டிட ஆழ்வாரடியார்கள் பணி செய்வரே என்றார் ஆலங்காகிது சித்தர். வேந்தனாய் வேதமாய் வேதம் கடந்த துரியனாய் துரியாதீதனாய் துரியம் கடந்தெடுத்த மகாதீதனாய் ஆனந்தனாய் ஆனந்த தீர்த்தனாய் தெளிந்தனாய் தேவனாய் தேவர்க்கமுதனாய் நின்று என்றும் என் சத்குரு நாராயணா உன் நாமத்தை யார் ஒருவர் நாராயணா என்று ஓர்முறை ஓதிடு அட்டாட்சர பலன் அத்தனையுமே எமக்கு அளித்திட்டாயே என்றார் ஆலைப்பால் சித்தர். தேவனாய் தெளிந்த நாதனாய் ஒளிப்பிழம்பாய் ஒளியுடன் பிறந்த ஒளிப்பிழம்பாய் உன்னுள் இருக்கும் நாதனே துளசி மார்பனை ஓர்முறை நாராயணா என்று கூறுவோர்க்கு அக்கணமே உனக்கு தொண்டரடி பொடியானோம் பாருன்ற வேலங்காகிது சித்தர். வேந்தனாய் விழித்த காலையிலே வேந்தனிற்கு அனைத்தும் கடந்து வேந்தற்கெல்லாம் வேந்தனாய் நின்று நீ உத்தமனாய் மனித பிறவி எடுத்த ராமன் உருவன் கொண்டு உன்னையே ஓர்முறை ராமா சீத ராமா அனுமத ராமா என்று ஓதுவார்க்கு அடிபணிந்து அக்கணமே உதவி செய்ய வல்லான் என் அனுமத் தாசன் பாரன் என்றார் சோகாங்காத சித்தர் சொல்றார். சோகமாய் தவித்திருந்தாலும் சோகம் அனைத்தையுமே தடுத்திருந்தாலும் வேகமாய் நினைத்திருந்தாலும் வேகத்திலே திளைத்திருந்தாலும் வேந்தற்கு அடுத்திருந்தாலும் அப்பாற்கு அப்பாலாய் அனைத்தும் கடந்திருந்த துரியநாத தீதவே உன்னையே நாராயணா என்று ஓதிடில் அக்கணமே பணிந்து சேவை செய்வனே என்ற ஆசரகாத்திர சித்தர் சொல்ற. தீர்த்தத்துள் தானாடும் முன்னே தீர்த்த துளசியில் நீயாடுகின்றாய் துளசிதனை தொட்டு நான் மகிழும் முன்னே துளசி காண்டவனை அனைத்தும் தந்துவிட்டாயே நாராயணா என்று ஒருமுறை துளசியை பார்த்து சொல்லிடலே என்ற துளசியை பார்த்து ஒரு முறை நாராயணான்னு சொன்ன அவ்வளவு பலன். அதுபோல் தினமொரு முறை திருவருள் கூட்டி தினமொரு முறை திருவருள் கூட்டி தீன தயாளா என்று யார் ஒருவர் ஓதுகின்றாரோ அக்கணமே அவருக்கு கிட்டிடும் ஏகாந்த சேவை பார் என்ற இந்த சேவைக்கு ஏகாந்த சேவை என்று பெயர் சித்தர்கள் பரிபாஷையில்.
அதுபோல ஏகாந்த சேவைதனை உனக்கு அனைத்தும் நம்பிடில், உனக்கு அனைத்தும் நம்பிடில், அனைத்தும் நீ சேவை செய்தால் உன்னை பார்த்து நம்புகின்றதா, உனக்கு அனைத்தும் நம்பிடில் உன்பால் இன்று பணிவிடை செய்யவே நாராயணனே வந்து நிற்பான் பார் என்ன. வேலம்பாவிடு சித்தர் ஏராளமாக எம்பெருமான் திருவருளை எத்தனையோ சித்தர்கள் ஊர்ந்து உணர்ந்து தெளிந்து பாடி பாடி உருகி உருகி அவன் நாமத்தால் அழியாத இருப்பிடத்தை பிடித்தார்கள். நிலை கடந்து போனாலும் உன் நிலை கடந்து போனாலும் சிலையன அவனை நினைத்திடாதே அலையாத கலையன ஒழித்து வாழ்ந்தான். உன் எண்ணத்தில் வந்துடும் குலைந்துடும் மன குலவாயிருந்தாலும் கூச்சினில் அடங்கா எம தூத படர்களாயிருந்தாலும் நாராயணா என்று வந்து நின்று வணங்குவோர்க்கு அந்நிலையில் தூதுவன் அஞ்சி அடங்குவானே என்றார். யம தூதுவர்கள் அஞ்சி அடங்குவானா? அதுபோல் நம்பினார் கெடுவதில்லை என்பது நான்கு மறை தீர்ப்பு. நம்பினார் கெடுவதில்லை, நம்பினார் கெட்டார், நம்பாதார் வாழ்ந்தார் ஒரு சொல் கூட உண்டு. நம்பி யார் கெட்டார், நம்பாது யார் வாழ்ந்தார் என்பது அதனுடைய உண்மை பொருள். நம்பினார் கெட்டார், நம்பாதார் வாழ்ந்தார். நம்பி யார் கெட்டார், நம்பாது யார் வாழ்ந்தார், இதை தெரிஞ்சுனோம். நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நலமுடனே நாராயணா என்று ஓதுவார்க்கு மறைகள் அத்தனையே பணிவிடை செய்ய காத்திருக்கும் பார். வேதங்கள் நமக்கு பணிவிடை செய்கின்றன. அதுபோல் நல்லதொரு நாமத்தை நலமுடன் அப்பா நாராயணா நாராயணா என்று ஒருவன் ஓதுங்காலையிலே நமனும் நடுங்கி அஞ்சுவானே என்றார் மற்றொரு. அதுபோல் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் இருந்து ஒருவன் விடுதலை அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு உதவக்கூடிய ஒரே நாமம் நாராயணா என்ற நாமம். பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் இருக்கும் போது நாராயணா என்ற நாமத்தை சொல்ல மாட்டோம், வேறு எதையோ விடாமல் பாடிக்கொண்டே இருப்போம். இதை நான் சொல்லல, அகத்தியர் சொல்றார். கலியிலே அப்பா ஒன்றவன் சிறு குழவி அடக்கியது போல் வைத்திருப்பான் இருதுளை ஓட்டை வழியாய், அதனை முடிக்கு திருப்பிருப்பான் அதுபாடுமே இவனை அறியாமல் உடலெல்லாம் துடிக்குமே என்ற ஜர்க்கு ஜாத். அதுபோல அதை அப்ப எழுதி வச்சிருக்கிறாங்க. நிலைத்த பொருள் ஒருவன் கண்டிருந்தாலும் நிலையற்ற பொருள்களை நிலைத்தது போல் என்று எண்ணி என்றுவே நின்றிருப்பவனை நிலை அற்றவன் என்று கூறலாமோ? அவன் தான் சாஸ்வதமா இருக்கிறவன், அவன் நாமும் தான் சாஸ்வதமா இருக்கிறது, மற்றது எல்லாம் சாஸ்வதம் நினைச்சுன்னுட்டு ஏமாந்துடுறோம் நம்ம வாழலாம். ஆனா நம்பி யாருமே கெட்டது கிடையாது. நிறைய பேர் சொல்றான் நான் விடாம சுவாமியை ஜபிச்சுட்டே இருக்கேன், நான் சுவாமிக்கு பண்ணாத பூஜை கிடையாது, எல்லாம் செய்துட்டே தான் இருக்கேன், ஆனா என்ன கஷ்டம் விட்டபாடா தெரியலன்னா. இதற்கு பெரியவர்கள் விளக்கம் கூடுகின்றார்கள். ஏன்னா இந்த மாதிரி கேள்வி எப்போ கேட்பான் அவளுக்கு நன்னா தெரியும். கலியில கண்ட ஒரு மகன் பாரு, இரவும் பகலாய் இறைவனை வேண்டியே நான் துடிக்கின்றேன், வருவதெல்லாம் வீண் பழியே என்று ஏங்குகின்றார். காரணம் யாதோ கடவுள் இல்லை என்றும் கூற துணிந்துடுவானே. நான் நிறைய சாமி கும்பிட்டுன்றே இருக்கேன், அந்த சாமி என்ன கவனிக்கிறது இல்ல. இப்பதான் சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா பிராப்த கர்மான்றது தெரிஞ்சுடும். சஞ்சித கர்மா பர்மனண்டா சேர்த்து வச்சுக்கிற டெபாசிட், ஆகாமிய கர்மா இப்ப சேர்த்து சேர்க்கறது. அதுபோல முன்வினையால் சேர்த்து அப்பா முழுப்பிண்டமாய் மலையளவு திரண்டு சேர்த்து வைத்து விட்டாய், அதனை நீ இன்று அனுபவிக்கின்றாய். இக்கணத்தில் நாராயணா என்று நீ வணங்கி விட்டால் பின்னே வரும் பார் பலனே, பொறுத்திட உனக்கு ஆர்வம் இல்லையோ என்ற பொறுமை ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணணும்னாக்கா சும்மா செத்த நேரம் சாமி நம்ம கும்பிட்டுட்டோம் கிருஷ்ணா கோவிந்தான் சொல்லிட்டோம்னு உடனே எல்லாம் கொடுத்தோம்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒரு பிஏ பட்டம் வாங்கினா பாருங்க, குழந்தையா பிறந்த உடனே வாங்கிடுறாளா, 19 வருஷம் கழிச்ச பிறகு கிடைக்கிறது. ஒரு சாதாரண பட்டம் 8 செட்டு வரைக்கும் டிகிரி வாங்கினா கூட மெத்த மேல போனா நர்சரியில சீட்டு கொடுக்க மாட்டான் எங்க குருதார் சொல்வார். 7 செட்டு வரைக்கும் டிகிரி வாங்கிடலாம், மேல் அருள் உலகத்திற்கு போனா நர்சரியில சீட்டு கிடையாது. ஆகையினால படித்து நூலுணர்வை வைத்து நுண்ணுணர்வை அறிந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வேண்டாம். நூலுணர்வுக்கும் நுண்ணுணர்வுக்கும் அனைத்தும் கடந்திருக்கின்ற என் நாராயணனை நீகற்ற எட்டு படிப்பால அறிவாய். அறியாத ஆனந்த தேவராய் முக்தராய் வானம் கடந்த தெளிந்த வேகமாய் நின்ற கோடான கோடி சித்தர்கள் எல்லாம் கூட்டி நிற்கும் காலையிலே குருவே குருவே என்று ஓடி அட்டசராசரங்கள் அனைத்தும் அடங்கு ஆயிரம் கோடி ஆண்டுகள் தவம் இருந்து கொண்டவனி மலை வாசங்கள் எல்லாம் நீர் இல்லாம நெருப்பிலே நின்று நீ பார்த்து கொண்டவயிர் ஒட்டிதானே எலும்பு கூடா என்றவரும் இன்றும் காணவில்லையே என் நாராயணன் திருவடி தூசியையே என்றார். நாராயணனுடைய தூசியை காண்றதுன்னா விளையாட்டு இல்லையா, அவ்வளவு கஷ்டம் இருக்குது. ஆனா 24 மணி நேரம் நான் வந்து நாராயண ஜபிச்சுருக்கேன், அவ எனக்கு கருணை பண்ணலையேன்னு சொல்றாளே, நினைச்சு பாருங்க. எப்பொழுதுமே உடனே பலனை நாம் எதிர்பார்க்க கூடாது. ஒரு காரியங்களை செய்யறச்ச நம்ம உடனே பலன் கிட்டுதான் நினைச்சு பாருங்க. இப்பதானே ஏன் செய்த, ஏன் அவசரப்படுறேன், செத்த நேரம் பொறுத்து விட்டுருன்னு சொல்றாங்க எல்லாரும். அதுபோல் நிலைத்த ஒரு பொருள் உன்னிடம் என்றும் நிலைத்திருக்க நம்பிய நாராயணா என்று ஓதவே முன்வினை புண்ணியம் இருந்தாலே இன்று ஓதுவாய் பாருங்க என்ற. எல்லாரும் நாராயணான் ஓதிட முடியாது. பூர்வீகத்துல புண்ணியம் செய்திருக்கணும், அப்பதான் இந்த ஜென்மத்தில நாராயணான்னு சொல்ல முடியும். நலமுக நாமத்தை நாராயணா என்று உன்னா ஓதவே, நலமுக நாமத்தை நாராயணா என்று உன்னா ஓதவே பலகாலம் தவம் இருந்ததால் கிட்டியது இன்று பலனே என்றார் அகஸ்தியர். பல ஆண்டுகளாய் நாம் செய்த தவத்தின் பலனாய் இன்று ஒன்றா கூடியிருக்கோம் நம்ம வாழலாம். ஆனா இது நம்ம நினைச்சு கூடுறோம் நினைச்சுடாதே. மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போஸ். நம்ம செய்யறோம் நினைச்சுட்டோம்னா காட் டிஸ்போஸ் பண்ணிடுவான். நான் செய்ய ஐயை எராடிகேட் பண்ண அன்னைக்குதான் நீ யாருன்னு புரிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ட்ரை டு எராடிகேட் யுவர் ஐ. I am doing this. I can control this. I can do wonders. You cannot do even a single thing. ஏன்னா நீ நினைக்கல, இதான் அகஸ்தியர் சொல்றாரு. நான் நினைத்தால் அனைத்தும் சாதித்து விடுவேன், அன்னவன் நினைத்தால் ஆகுமோ என்று இயங்குவான். அக்கணமே நானும் மகந்தை அழிந்திடவே எங்கணநாதன் நாராயணன் திருகண் சாத்தினால் படாத பாடு பட்டவரே பகவத் விஜயத்தில் எடுத்து பாருங்க என்றார். பகவத் விஜயத்தை எடுத்து படிச்சு பாருங்கோ எம்பெருமான் திருவருளால். பகவத் விஜயத்தை எடுத்து பார்த்தானா ஒவ்வொரு பக்தனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருக்கோம். கண்டது கூச்சினை அடக்கிடுவான், கொண்டு தீபரந்து இல்லம் அத்தனையுமே வென்றிடும். உள்ளின்று நாராயணா நாராயணா என்று நாமகீர்த்தம் பாடுவான். அத்தீயே அவனை தீண்டாமல் இருந்த காரியங்கள் எத்தனையோ. கொண்ட அப்பா ஊன் உதிரத்துடன் சென்றவன் உண்டே வைகுந்தம். பிசிக்கல் பாடியில ஹெவன் அட்டை போய் சேர்ந்தவாள்லாம் இருக்கா? பிசிக்கல் பாடியில எதையுமே அடைய முடியாது. ஆகையால் அனைத்தும் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் எத்தகைய பாவியாயிருந்தாலும் பகவானை சரண் புகுந்து விட்டால் அவன் காப்பாற்றப்படுவான். இதான் ராமானுஜர் சொல்லியிருக்க. இது பிரபத்தி மார்க்கோடு இதை சொல்றது. இதை பத்தி எத்தகைய பாவியாயிருந்தாலும் ஒருவன் பகவானை சரணடைந்து விட்டால் அவன் காப்பாற்றப்படுவான். இத ராமானுஜர் சொல்லிருக்காரு விசேஷமா. பகவத்கீதையில இந்த மாதிரி வர்றது. கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனனுக்கு, எத்தகைய பாவியா இருந்தாலும் பகவானை சரணடைந்து விட்டால் நீ காப்பாற்றப்படுவாய். இதைத்தான் அகத்தியர் சொல்லுகின்றாய். இன்னும் டீட்டெயிலா சொல்றாரு. வேதனை தவிர்த்திடாமல் வெந்த முன்னில் வேல் குத்தியது போல் நீ செய்த பாவங்கள் எத்தனையோ உண்டடா. அப்பாவும் செய்து விட்டு அறியாத பிள்ளை போல் நாராயணா என்று வணங்கி விட்டால் ஓடிடுமா, உன்னை விட்டு ஓடிடுமா? உள்ளம் குழைந்து நாராயணா என்று இரவு பகலாய் இயங்கிடில் அன்னவருக்குமே போக யோசிக்கின்றது பார் என்றார். அவளை எளிதில் பாவத்தை கழிச்சிட முடியாது. காலையெல்லாம் செய்துட்டு சாயந்தரத்துல உடனே பிராயசித்தம் கொடுத்துட முடியாது. அந்த மாதிரி ஆசை காட்டுறவாள்லாம் நிறைய பேர் இருக்கா. இதை நான் சொல்ல அகத்தியர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காரு. காலை முழு மாலை வரை எண்ணில் அடங்க பாவங்களை செய்திருப்பான் மாலை எண்ணில்லம் வந்து விடு தலையில் தொட்டு விடுகிறேன் அக்கணமே மறைந்து விடும். என்ன பாவத்தை எராடிகேட் பண்றா? என்ன ஏதாவது மேக்னெட்டிக் போர்ஸா இரும்ப பிடிச்சி விடுகிற மாதிரி? நம்ம சித்தர்கள் நினைச்சா அபார ஒண்டர்ஸ் எல்லாம் செய்திருவாங்க. சுரக்கா சித்தர்னு ஒருத்தர் இருந்தா நாராயணவரத்துல, அபாரமான மகான். அவர் ஒன்னு அவர் தலப்பாவ பார்த்தா ஒரு பலன். அகஸ்தியர் சொல்றார், தொலகாஸ்தர் பெரிய தலப்பா கட்டியிருப்பார், அவர் தலப்பாய பார்த்தா ஒரு பலன் இருக்கு. இது அகஸ்தியர் சொல்றாரு, கொண்டவன் பெருமனை போல் உருட்டிய கட்டியிருப்பான். பெருமனை போல உருட்டி உருட்டி கட்டியிருப்பானா சுரக்காசித்தரை பற்றி சொல்றார். பெருமனை போல் உருட்டியா கட்டியிருப்பான், தோளில் காய்ந்த சுரக்காயும் தொங்கும் பாரு. தொண்டு கிழவன் அவனுக்கு 600 வயது பாரு. யோசிக்கணும், சுரக்காசித்தன் சும்மா நடிச்சுக்க 600 இயர்ஸ் ஓல்டு எவிடன்ஸ் இருக்கு. இன்னைக்கும் சித்தூர்ல போனா அவருடைய சமாதி ஆலயம் இருக்கு, அவருடைய மூல சமாதி காட்டுல போனோம், திருப்பதியுடைய ஒரு பகுதியில இருக்கு. அடியே நிறைய முறை போயிருக்கு எம்பெருமான் திருவருளா. அது போல பெருமனைய பார்த்தா பத்தினியே ஓடிவிடும். அந்த மாதிரி ஆட்கள் கூட என்ன சொல்றாங்க தெரியுமா, என்ன நீ நம்பி வந்திடாது, திரு வேங்கடவனை நம்பியே வந்திடு. முன்வினை கேட்ட வண்ணம் மீண்டும் பழிபாவம் செய்திடாமல் தடுத்து செய்த பாவத்திற்கு சிறிதளவு தண்டனை கொடுத்தே அனுப்புவானே திரு வேங்கடவனே என்றார். செய்த தப்பிலிருந்து எவனையும் எஸ்கேப் பண்ண முடியாது. என் கண்ண கட்டலாம், என்னை சேர்ந்தவன் கண்ண கட்டலாம், யார் கண்ண வேணாம் கட்டலாம், எம்பெருமான் கண்ணை யாராலையும் கட்ட முடியாது. கண்டவன் தெளிந்த நாளையிலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர் கண்களை கட்டி விடலாம். செப்படு விந்தை தெரிந்தவனோ நிற்கும் இடத்திலே கண்களை மயக்கி விடலாம். ஆனால் எம்பெருமான் திரு நாராயணன் முன் அவன் நாமம் விட்டு கண்ணை மறைத்திருக்கிறான் என்று நீ நினைத்து விடாதே என்றார். நாமத்தை போட்டு கண்ணை மறைச்சிட்டாரு, ஆனால் அவர் மூடி நிற்கிறார் நினைக்காதீங்க. எங்கனம் எக்கணம் எங்கிருந்து பார்த்தால அக்கணம் அங்கிருந்தெல்லாம் காணும் காட்சி எம்பெருமான் நாராயணனுக்கு உண்டே என்றார். அதுபோல எங்க இருந்தாலும் பார்த்து நிற்கிறான், தப்பிக்க முடியாது. ஆகவே எம்பெருமான் திருவருளால் நாராயணா என்று ஓதி வருகின்றவர்க்கு உத்தம நிலைகளை எம்பெருமான் கொடுத்தான். அகத் தூய்மையும் புற தூய்மையும் செயல்படுவத வேண்டும் என்றால் அதற்கு காலங்களும் நேரங்களும் உதவி செய்தல் வேண்டும். ஒவ்வொருவருடைய காலங்களும் நேரங்களும் உதவி செய்தாதான் காரியத்தை சாதிக்க முடியும். அடியே நாட்டிலிருந்து புறப்படுவேன், புறப்படுறச்சே எம்பெருமானே இன்னைக்கு இந்த இடத்த விட்டு நான் போறேன், என்ன காரணத்தோ என்னை வச்சு எப்படி இயக்க போகின்றாயோ அடியேன் அருகிலே, இருப்பினும் உன் நாமத்தை தான் நான் நம்பியிருக்கேன், சரண்டர் பண்ணி நிச்சயமா உன்னை காப்பான். என்னையே நம்பி நீ வந்துடில், யானாய் நீயாய் எங்கும் இருப்பாயே என்றார் அகஸ்தியர். என்னைக்கு என்னை நீ நம்பி வரையோ அன்னைக்கு நான் வேறு நீ வேறா இருக்க மாட்டாய், நானே நீ நீயே நான் என அறிவித்திடுவாய் போக. ஆகவே ஆண்டவனை நம்பி உண்மையாய் செயல்பட்டா, சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவன் நம்ப வேண்டிதான் இருந்தாலும் கொஞ்சம் நீ ஜாகிரதாயிருக்கணும், அந்த ஜாகிரதையில தான் இவன் மிஸ் பண்றது. கடவுளை நம்பினா பிளைண்ட் ஃபெய்த் வரணும், கால்குலேட் பண்ணக்கூடாது, கம்ப்யூட்டர் ஆகுது. ஆகையால் கடவுளை கணக்கு போட்டு நம்பினா அவன் கணக்கு போட்டு பலன் கொடுப்பான், கண்ணை மூடி நம்பி நிச்சயமா காப்பாற்றுவான். அதுதான் ஒருவர் இருந்தார், மரா 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 என்று ஓதினாரு, மராமராமரா என்று ஓதினாரே, திருப்பி போட்டிடில் ராமராம என்று வந்து விட்டது பாரு. கண்டவன் கொண்ட கோலன் கோதண்ட வாணி நின்றான் பாரு, மராமரான் ஓதனார் ராமராம வர்றது. அது போல தண்ணி என்ன சொல்லுங்க தெலுங்குல, தாகி தாகி தாகின்னு கீதா கீதான்னு ஒரு திறந்து பாருங்க பின்னால். அதுபோல் இன்னத்த தாகணும், நான் ராஜனா என்னும் நாமத்தை நீ பருகிடில். எதத்தாகணும், நாராயண நாமத்தை தாகினால் என்ன வந்துடும். அதுபோல் ஒரு உள்ளும் புறத்தின் தூய்மையும் நற்காரியங்களை செய்வதற்கு உதவும். அந்த நற்காரியங்கள் செயல்பட வேண்டும் என்றால் கால நேரங்கள் நமக்கு ஒத்து வரணும். நேரங்காலம் நல்லா இருந்தாதான் அனைத்தையும் செய்யலாம். 4 மனிதன் செய்ய மாட்டான் நேரம் செய்வது, நேரங்காலம் நல்லா இருந்தா 4 மனுஷன் செய்ய வேண்டாம், நேரம் செய்துவிடும். இதை அடியேன் சொல்லவில்லை, எம்பெருமான் மகாதேவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். தினம் ஒரு முறை தீர்த்தம் ஆடி, தினம் ஒரு முறை தீர்த்தம் ஆடி திருமண் இட்டு, தினம் ஒரு முறை தீர்த்தம் ஆடி திருமண் இட்டு சூரிய நாராயணா என்று வேண்டுவோர்க்கு அன்னவர் பலன் கைமேல் கிட்டுமே என்றார். அதுபோல ஆண்டவன் நாமத்தை சொல்லி செய்தாதான் ஆரம்ப நேரம் நல்லா இருக்கும். அதுபோல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோல் உண்டு.
எம்பெருமான் ஒவ்வொரு நாம ரூபத்திலிருந்து கண்ட்ரோல் பண்றான். காலையில எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருக்கும் தெரியுமா? ஹரிஹரி ஹரிஹரி என்று எழுந்திருக்க வேண்டும். இதுக்கு எவிடன்ஸ் இருக்குதியா? அடியன் சொல்ல, ஹரிஹரி ஹரிஹரி என்றவன் எழுந்திருப்பான், அறியாத பொருள் அத்தனையுமே அறிந்திட துணிந்துடும் ஹரிஹரி என்னும் நாமமே. ஹரிஹரின்னு எழுந்திருக்கணுமா? காலையில எழுந்திருக்குச்சு, சரி புறப்படுறோம், நம்ம வெளியே புறப்படுறோம், வீட்டை விட்டு வெளியே புறப்படுறோம். எண்ணில் அடங்க வாகனங்கள் உண்டு, நிச்சயம் கிடையாது. ஆத்தை விட்டு வெளியே வந்துட்டோம்னா ரிட்டர்ன் ஆகிறோன்றது கேரண்டி கிடையாது. நம்ம இன்னமும் செய்துடுறோம் நினைச்சிட்டு இருக்கோம். நான் கேர்ஃபுல்லா தான் பிளாட்ஃபார்ம் மேல போனா அதுலதான் வந்து ஏத்தான். ரோடு மேல போனா விட்டு போடுறோம், பிரேக் அடிச்சு நிறுத்திடுறோம். தினாங்கில் அதிர்ச்சி ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க. கண்டவன் குறித்து மக்கள் ஒதுக்கும் பாதையில் ஒதுக்கி நடந்திருப்பா, அவன் விதி அவன் வாகனத்தை இழுத்த ஒதுக்கும் பாதையிலே நசுக்கும் என்றார். ஒதுங்கிடாமல் ஒருவன் யார் என்னை செய்ய போகின்றார், வந்தது வரட்டும் என்று விதியையும் மறந்து செல்வான். முன்வினை பயன் வருகின்ற வாகனம் தானே நிற்குமே என்றார். முன்வினை பயன் லபன அவனும் ஜாங்க. அதுபோல நம்ம இன்னமும் இஷ்டமா போயிடும் நினைக்கிறோம், நம்மள அறியாம ஒரு புண்ணிய மூட்டை பின்னால வந்துட்டு இருக்கு. அடியன் குருநாதர் அனுகிரகத்தை இந்த ஆவிகள் உடம்ப விட்டு போறதை பார்த்திருக்கேன். எப்படி போகுது? அது சில பேர் கண்களுக்கு தான் தெரியும். உடம்ப விட்டு எப்படி சோல் வெளியே வருது, ஹவு இட் இஸ் கோயிங் டு ஜேர்னி. இந்த இதை பார்க்கறதுக்கு சில வித பூஜைகள் செய்யணும். அந்த பூஜைகள்லாம் ரொம்ப சுலபமான பூஜைகள், ஆனா குருநாதருடைய அனுகிரகம் வேணும். குரு அனுகிரகம் இல்லாம போனா எதுவும் கிடைக்காது. ஆகவே இந்த உடம்ப விட்டு பாடி இறந்தவுடன் ஒரு அடி உயரத்துல வந்து நின்றுறது இந்த சோல், உடனே போயிடல. அப்போ பாருங்க ஒரு சுழற்சி கொடுக்குது, ஒரு டேர்ன், ஒரு ட்விஸ்ட். அந்த சுழற்சி கொடுத்தவனே ஒரு சேனல் மாதிரி இருக்கு, ஒரு பிளாக் சேனல். அந்த டனல் வழியா போது இந்த சோல். கண்டது கோடான கோடி வண்டி கணக்கு இருள் கொண்ட பாதை வழியே குடல் வழியாய் ஓடுகின்றது உன்னாவி பாறேன்னு ரகசியம். அந்த இருள் வழியா இந்த ஆவி போய்கிட்டே இருக்குது. எத்தனை மைல்ஸ் வேணா போகும் சொல்ல முடியாது, அவன் கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி. அந்த மாதிரி வேகமா போக போக என்னன்னு கேட்டா மிரிடியம் லைன், ஒரு லைன் ஒன்று வருது. அந்த மிரிடியம் லைன் வர்றச்சதான் நம்முடைய மூதாதைகளோ நம்மளுடைய பெரியவாளோ நமக்கு தெரிஞ்சவாளோ புண்ணியம் செய்திருந்தா அந்த இடத்துல வந்து நிற்பான். அவளைதான் பிதிரு தேவதைகள் சொல்றது உண்டு. இல்லாட்டா யாரும் வந்து நிக்க மாட்டா, அட்வான்ஸ் பண்ண வேண்டும். அதுக்கு மேல இன்னொரு ஒரு டனல் வருது, அந்த டனல் பேசிக் டனல் சொல்றது. அந்த டனல் நம்ம உடம்ப கூறு கூறா பிரிச்சிடறான், பிரிச்சு புது பாடி தரான் நமக்கு, அது வேற சப்ஜெக்ட். அதுபோல எம்பெருமான் திருவருளால் காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் காலங்கள் உனக்கு உதவியாயிருக்கும். காலங்கள் உதவியாயிருந்தாதான் காரியங்கள் நிறைவு. கண்டு ஒரு பெண்ணை கண்டு காதலித்து கொண்டுதான் திருமணம் முடிக்க என்று ஏங்கியிருப்பான், அப்பெண்டிற்கு வேறொரு வந்தாலி கட்டுவானே என்றார். விதி ஒன்று இருக்கும், வேற மாதிரி ஒன்றை முடிஞ்சிடும். ஆனால்தான் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். நீ ப்ரொபோஸ் பண்ணாது, அவன் டிஸ்போஸ் பண்ணிடுவான். ஆகையினால் எம்பெருமான் திருவருளால் ஏற்படுத்தப்பட்டது திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன சொல்றா பெருவாள்லாம். அதுபோல காலங்கள் நல்லா இருந்தாதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். தாலி கட்டுற நேரம் இந்த காலத்துல யமகண்டத்திலாம் தாலி கட்டுறான், ராகு காலத்திலாம் தாலி கட்டுறான். எங்கெங்க கட்டணும் தாலி, எப்பொழுது கட்டணும், எப்படி கட்டணும்லாம் இருக்குது. அதுல சில மந்திர ரகசியங்கள்லாம் இருக்கு, எப்படி எப்படி கட்ட வேண்டிய முறைகள் எல்லாம். ஆகவே நினைத்த இடத்தில் நினைத்த காரியத்தை செய்து விடுவோம் என்ற எண்ண வேண்டாம். ஆகவே காலங்கள் உதவி செய்தால் காரியங்கள் நிறைவேறும். காலங்கள் செய்வதை மனித கோலங்களும் செய்திடாதே என்ன ரகசியம். கோலங்கள் செய்திடாதே என்ன என்ன அர்த்தம் கேட்டால்னா, கோலங்கள் என்றால் சிக்னேச்சர்ஸ். பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான், கையெழுத்து போடுவான். ஆனா நமக்கு நேரம் செய்யலன்னா அந்த கையெழுத்து கூட வேலை செய்யாது. எம்டி கையெழுத்து போட்டா நமக்கு பணம் சாங்ஷன் ஆகலையே, ஒன்று டைம் வரல. அதுபோல கோலங்கள் செய்கின்ற வேலை அது. ஆகையினால் எத்தனையோ நாட்டுக்கு நாட்டுக்கு ஒப்பந்தம் வைக்கிறான், சண்டை போட்டுக்க மாட்டேன்னு கையெழுத்து போடுறான். போர் நேரம் வந்துட்டுனா குண்டுகள் தான் முடிவெடுக்குது, கையெழுத்தா முடிவெடுக்குது, எதுவும் எடுக்காது. நேர காலங்கள் சரியா இல்லைன்னா கோலங்கள் மாறிவிடும். ஆகவே ஒருவன் காலங்கள் கோலங்களும் சரியாய் அமைய வேண்டும் என்றால் அவனுக்கு பூரண ஆண்டவனின் அனுகிரகம் வேண்டும். அந்த பூரண அனுகிரகத்தை கொடுப்பதற்குத்தான் எம்பெருமான் திருவருள் அவதாரம் எடுத்திருக்கின்றார். அந்த திருவருள் அவதாரங்கள் தான் பூரண தத்துவத்தை விளக்குவது. அந்த தத்துவங்கள் தான் தச அவதாரங்கள். அந்த தசாவதாரத்தின் தத்துவத்தை ஒன்றாய் சேர்த்து ஒருமுகித்து அனைவரும் பாவரட்சனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு உத்தம விரதங்கள் என்று ஏற்படுத்தினான் எம்பெருமான் ஆகிய நாராயணன். அந்த உத்தம விரதங்களில் தலையான விரதம் ஏகாதேசி விரதம். ஏகாதேசி விரதத்திற்கு ஈடு இணையானது எதுவுமே கிடையாது. இது அடியேன் சொல்லவே, இதுக்கு 6000 கோடி சித்தர்கள் இதை பற்றி எழுதுகிறான். அடியேன் பாடிக்கிட்டே இருப்பேன், பல கோடி வருஷம் ஆயிடும். ஆனால் முக்கியமானவங்களை பற்றி சொல்றேன். ஏகாதேசி விரதம் எவன் ஒருவன் என்று இன்னைக்கு ஏகாதேசி இருக்கு, துவாதேசி இருக்கு, ரெண்டும் கலந்த நாள் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இதை பற்றி பிறகு பேசுவோம். ஏகாதேசி விரதம் தானில் யாரோ எம்பெருமான் நாராயணனை கண்டு ஓர் முறை வந்து விட்டார். சும்மா அக்கேஷன்ல அந்த ரூட்டா போய் ஒரு சல்யூட் அடிச்சா போதும்ன்றான். நீ போய் நின்று நமஸ்காரம் பண்ணி சேவிக்கணும்ன்றது கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு போக மாட்டேன் சார், என் ஒய்ஃப் கூப்பிட்டா போறேன். இது என்ன ஒரு பெரிய பெருமை? ஒய்ஃப் கூட்டு கோயிலுக்கு போகணுமா ஹஸ்பண்ட்? இந்த மாதிரி காலமா? அப்படி போனா சாபம் உண்டு. இருவரும் மனமொத்து திருவிழை ஆடல் புரியும் எம்பெருமான் நாராயணை ஒத்தே காணுதல் வேண்டும். மற்றதுக்கெல்லாம் ரெண்டு பேர்லயும் ஷேர் எடுத்துக்கிறேன். நாராயண தரிசிக்கிறதுக்கு மாத்தினா சிங்கிளா ஒய்ஃப் கம்பல் பண்ணாதான் போயிடும். என்ன அபிகு இத நான் சொல்ல அகச்சர் எழுதி வச்சிருக்கிறாரு. அண்ணவள் மனைவி அழைப்பான், என்னால் எங்கு வர முடியும் ஏதோ என்று நினைத்துக் கொண்டு நின்றே இருப்பான் நிலை கண்ணாடி முதல் இவன் அழகு காணவே என்றான். இவன் பேசனை பார்த்துக்கிறதுக்கே நிப்பான் நான் நிலக்கண்ணாடி முன்னாடி. நின்றுடுவாய் அக்கண்ணாடி காட்டும், உன் தலையெழுத்து கண்ணாடியை காட்டும் எம்பெருமான் நாராயணனை ஏதோ வணங்கலாம் என்று சென்றிடு. கொண்டினி கைதூக்கி ஏதோ செய்து ஏதோ இப்படி கும்புறத்துக்கு பயப்படுறாயா? ஷேக் பண்றதுனா உடனே கையா கொடுத்துறான். ஷேக் பண்றது அவ்வளவு சுலமாகுது. ஷேக் பண்ணாதீங்க, ஹேண்ட் ஷேக் ரொம்ப டெரிபிள். ஒருத்தன் பாடியில் இருக்கிற வைப்ரேஷன் ஹேண்ட் ஷேக் பண்ண கையில ஒன்னு ஒண்ணு பாஞ்சிடும், அப்புறம் அவங்க கிட்ட கெட்ட புத்தி உனக்கு வந்துடும். ஆகவேதான் இங்கிலீஷ்காரன் கவுஸ் போட்டு ஷேக் பண்ணுவோம். அவன் டெக்னிக் உள்ளவன், நமக்கு அந்த புத்தி கிடையாது. ஆகவே தொட்டது தொட்ட நிலையில உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அடியன் உடம்ப தொட்டிங்களே சில வைப்ரேஷன் வெளியே வரும் பேசும்போது. அதுபோல் உணர்வு உணர்ச்சிகள் தான் காணும் முன்னே இம்மனைவியை இக்கணவன் பரிசத்தால் தொடுகின்றான். தொடுவது நாராயணன் திருவருள் என மங்கை நினைத்திடல் வேண்டுமே. மங்கை கணவனை தொட்டால் நாராயணனை தொடுவதாய் நினைக்க வேண்டும். மணாளனோ மங்கை தொட்டிடால் என் மங்கை திருமகளவளே என்று நினைத்திடல் வேண்டும். இந்த நினைவோடு தொட்டாத நாராயணனுடைய நாமத்தின் சக்தியை என்னென்று புரிந்து கொள்ள முடியும். ஆகவே உத்தம விரதங்களில் தலையான விரதம் ஏகாதேசி விரதம். தெரிந்தது போல் அனைவரும் கூறுவாரு, எமக்கு தெரியாதது ஏதும் இல்லை என்று புகழுவாரு. அறிந்திடாயோ ஏகாதேசி விரதம் தனி ஒருவரி கூறுகின்றேன். அப்பை சித்தர் வழியாக, அப்பை சித்தர் ஒரு அற்புதமான சித்தர் இருந்தார் 180 வருஷத்துக்கு முன்னால. அவர் சொல்றாரு ஏகாதேசி விரதத்தை பற்றி எப்படின்னு. கண்டு நீ கேட்டும் முன்னே ஏகாதேசி என்று ஒரு முறை எங்காவது ஒலித்திடில் கேட்டுடுவாய். அக்கணமே 3 நாள் பாவங்கள் ஓடிச்சேன். எங்கேயோ போற வழியில இந்த மாதிரி லவுட் ஸ்பீக்கர் வச்சு கேட்கும் போது ஏகாதேசின்னு ஒரு சத்தம் கேளு வச்சுங்க, அது காதல விழுந்தா போதும். பறையால் ஒலி காதால் கேட்டு ஏகாதேசி திதி என்று ஓதுவார்க்கு நிலை கடந்து ஓதினாலும் உள்ளொழுதான் பார்த்து அக்கணம் 3 நாள் பதிவிர இருந்த பலன் கிட்டுவே. ஆழ்வார் பலன் 3 நாள் பலன் கிட்டுடுமா? ஒரு தரம் ஏகாதேசின்னு காதல ஏதோ அக்கேஷன் போரச்ச விழுந்துட்டுனா. அதுபோல அந்த ஏகாதசி திதியினுடைய நாமமே இவ்வளவு சக்தி என்றால் அத்திதியை உபாசனை பண்ணா என்ன பலன் இருக்கு நினைச்சு பாருங்க. அதுபோல இந்த ஏகாதசி திதி என்பது அக தூய்மையும் புற தூய்மையை மட்டும் காண்பது காட்டுவது என்று எண்ணிவிட வேண்டாம். அனைத்து காலங்களின் பலனையும் உடனிருந்து உதவி செய்யும் என்ற காரணத்தை புரிந்து கொள்வதே ஏகாதேசி திதியின் கருத்தாகும். ஆகவே திதி என்றால் அவ்வளவு சக்தி உண்டு. ஏகாதேசி திதியில் பலவித முறைகள் வச்சிருக்கா. அடியேன் அடிக்கின்றே போவேன், ஆனா இன்று ஓரளவு எம்பெருமான் திருவருளா ஏகாதேசி திதியை மத்தி பேசணும்னா குறைஞ்ச 30 நாள் பேசணும், அவ்வளவு இருக்கு சரக்கு. ஆனால் இன்று அவளத்தையும் கம்ப்ரைஸ் பண்ண நடக்காத காரியம், ஏதோ ஒரு சில தொட்டு விடுகின்றோம். ஏகாதேசி திதியில் பலவித முறைகள் உண்டு. அதில் நட்சத்திர ஏகாதேசி, பச்சை ஏகாதேசி, பூரண ஏகாதசி, சம்பூர்ண ஏகாதசி, திவ்ய ஏகாதசி, தீப ஏகாதசி. இது வரைக்கும் இப்ப தெரிஞ்சுங்க போதும், இன்னும் எத்தனையோ ஏகாதசி இருக்கு, அதை பற்றி விளக்க போனா வண்டி வண்டியா போடும். ஆகவே இத்தனை முறைகளுடன் நட்சத்திர ஏகாதசி, பட்ச ஏகாதசி, பூரண ஏகாதசி, சம்பூர்ண ஏகாதசி, திவ்ய ஏகாதசி, தீப ஏகாதசி, அந்த மாதிரி ஏகாதசியில் தற்சமயத்திற்கு இவ்வளவு தெரிந்து கொண்டால் போதும், அதே அபரிமிதம். ஏன்னா லோடு எக்கச்சக்கமா நாங்க பண்ணிட்டு போடுவோம், உங்க பிரெயின் அது விட்ஸ்டாண்ட் பண்ணும். ஆகவே உங்க மனதும் உங்க உள்ளமும் எவ்வளவு ஏற்றுக்கொள்ளும் என்றது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் தானாய் நின்று ஒருவன் தாண்டவிற்கு என் நாராயணன் முன் ஏறிவிட்டார், நிற்பவன் தலை எழுத்தே நீடு பொருள் கொண்ட அக்கனமே சொல்ல வல்லான் என் வழி வந்தவனே கும்பமுனி சேர்ந்தவன். இனி எங்க குருநாதர் வரம் கொடுத்துருக்கிறேன். அதுபோல ஏகாதசி திதிகள்ல பல இருக்கு, அந்த பல இருந்தாலும் பக்குவமாய் இந்த ஏகாதசி விரதத்தை பூரணமாய் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும். ஏன்னா இந்த செவில வாங்கி இந்த செவில விட்டுற சப்ஜெக்ட் இல்லை இதெல்லாம். எத்தனையோ பேர் காய்ச்சம் பண்றா போய் உட்கார்ந்துட்டு உறங்குறவா கூட உண்டு. ஆனா இது உறங்குற சப்ஜெக்ட் இல்ல, உறங்க வைக்காது. ஆனந்த சயனம் என்று பள்ளி கொண்ட ரங்கநாதனும் படுத்தெழுந்திருந்து என் பேச்சை கேட்பானே என்று அகத்தியர் சொல்ற. சயனங்கள் என்று உண்டு, சயனங்கள்ல எட்டு வித சயனங்கள் இருக்கு, அதுல ஒவ்வொரு சயனத்தை பற்றி விரிவா பேசலாம் நேரம் வந்தால் எம்பெருமான் திருவருளார். அதுபோல் ரங்கநாதன் படுத்திருந்தா எவனாவது ஒருத்தன் ஏகாதசினா எழுந்து உட்கார்ந்து கேட்கிறானா, அப்பொழுது பாருங்கள் எம்பெருமான் தீரங்கனே எழுந்து கேட்டா யாரெல்லாம் கேட்ட பலனை யாம் அனுபவிக்கின்றோம் என்று நினைத்து பாருங்கள். எம்பெருமான் திருவருளர் ஏகாதசி திதியில் பல வண்ணங்கள் உண்டு. இந்த திதி பிறக்கதற்கு காரணம் என்று நம்ம தெரிந்து கொள்ளணும். பல விளக்கங்கள் கொடுக்கின்றார்கள் பலர், அதற்கெல்லாம் ஏராளமான விளக்கம் உண்டு. இந்த ஏகாதசி எப்படி பிறந்தது நம்ம கொஸ்டினர் தானே, ஏதாவது உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன, உன் மூதாதையர் பேர் என்ன, நீ யார் பரம்பரை வர, நீ என்னவர் குருவிடத்தில் தயாரானாய், எந்த மடத்தில் இருந்து வருகின்றாய், இதுதானே கேள்வி. ஊர் என்ன, பேர் என்ன, நாடு என்ன, திருவென்ன, உருவென்ன, அருள் என்ன, அனைத்தும் கடந்தவம் யோம், எங்கும் இருப்போம் எண்ணில் அடங்கா, சொல்லில் இருப்போம், எண்ணத்தில் இருப்போம், இயக்கத்தில் இருப்போம், தேடும் நிலையிலே செவிட்டாத உள்ளத்து துடிக்கின்ற நாக்கிலும் வாக்கிலும் சொல்லிலும் ஊர்ந்து நிற்போம் யா என்று அகத்தியர் சொல்ற. ஆகவே அனைத்திலும் ஓடி இருக்கின்றவன் என் நாராயணன், நலமிகு நாராயணா என்ற நாமத்தை ஓதவே திதி பிறந்தது ஏகாதசி. அதை தெரிஞ்சுக்கணும் எப்படி பிறக்குது. தாய்மைதான் உலகத்தில் மிகச் சிறந்தது, ஆண்வர்கள் சிறந்தவர்கள் என்று அடியன் சொல்ல முடியாது. ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்கா புருஷாதான் பிரமாதம், புருஷாதான் பிரமாதம், கிடையவே கிடையாது. அத்வைதம் எடுத்துடுங்கோ, விசிஷ்டாத்வைதம் எடுத்துடுங்கோ, வைதம் எடுத்துடுங்கோ, எதுல பார்த்தாலும் எடுத்தாலும் அம்பாளுக்கு தான் முதல். அம்பாளுன்னு சொல்ல மாட்டா, வைஷ்ணவத்தில் பிராட்டின்னு சொல்லுவா. நாராயணனை அப்பான்னு சொல்ல மாட்டா, தந்தைன்னு சொல்ல மாட்டா, எம்பெருமான் என்றுதான் சொல்வார்கள். அதுபோல பிராட்டியின் மகிமை தான் இங்கு அனைத்தும் சாதிக்கின்றது. மாதாக்களாய் பிறந்திடவே மாதவம் செய்திடல் வேண்டும் என்றார் அகஸ்தியர். தாய்குலத்தை பிறப்பதற்கு பல புண்ணியம் பண்ணிருக்கணும். என்ன சார் இப்படி சொல்றீங்க, எவ்வளவு பிராபலம் எங்களுக்கு வாங்க. தியாகத்தின் நிலை ஒன்று காட்ட வேண்டும் என்றால் தாய்குலம் ஒன்றுதான் என ஓதுவிப்பாய். போக தியாகத்துக்கு சின்ன பொம்பளைங்கதான், ஆம்பளைங்கெல்லாம் இன்னும் தியாகம்னா ஒத்துக்க மாட்டேன். சாக்த வகைகளை சேர்ந்தவர்களா இருந்தா கூட என்ன சொல்லுவாங்க, எல்லா அம்பாள்மயம். ஆகவே தாய்குலத்தில் பிறந்தவர்கள், தாய்மார்கள் மகா தபசு செய்தவர்கள், இக்குலத்தில் பிறந்து விட்டுமே எவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்குது. இவருக்கு என்ன தெரியும், மேடல் ஏறி பேசுறாரு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியாதெல்லாம் என் குருநாதர் சொல்லி கொடுத்துக்கிறாரு. எப்படி ஒரு சாம்பிள் சொல்றேன், நின்றவர் மாதம் மும்முறை நடந்திட கைகால் நொந்து உண்ணவன் போர் ஓர் ஆடவன் நடந்திட மாட்டான். பின்னது அப்பா செங்கல் ஒன்றை ஆண்மடியில் கட்டிவிட்டால் இரண்டு நொடியே வைத்திருக்க மாட்டார். மாதம் பத்து சுமந்த மங்கையே உன்னிடுப்பு வலி யாமறியோமோ. அதுபோல லேபர் பெயின் வந்து விவரிக்க முடியாது. அது எப்படி விவரிக்கிறார் பாருங்க, லேபர் பெயின்
தான் நடந்து போனாலும் தடுகட்டு போனாலும் கண்ணீரிண்டு போனாலும் காரணத்தால் வந்தாலும் குலை நடுங்கி போனாலும் குலங்கள் நடுங்கி போனாலும் உலை வந்து உணவு பொங்குவது போல் உன் உடல் உதிரம் பொங்கிய அவ்வலியை நீ பொங்குவாயோ. அது எப்படி இருக்கு பிராக்டிக்கலா ஸ்க்வீஸ் பண்ணி காட்டுற. அதுபோல ஒரு தாய்மையின் முதிர்ச்சியை விளக்க முடியாது. அவ்வளவு சக்தி உடையவர்கள் பெண்கள். ஒரு பங்கு இன்னைக்கு ஏகாதசி விரதத்தை ஆண்கள் இன்னைக்கு கேட்டா ஒரு பங்கு பலன், பெண்கள் கேட்டா 100 பங்கு பலன் தெரிஞ்சுங்க இதுலயே. ஆனால்தான் தாய்மார்கள் தெரிஞ்சுடணும், பெண்கள் தெரிஞ்சானா 100 மடங்கு பலன். ஆம்பளைங்க பிச்சை எடுக்கிறோம், இது நான் சொல்லல அகஸ்தியர் சொல்றாரு. எள்ளி நகையாட வேண்டாம் என்னகை மங்கையிடம் அன்னவை சேர்க்கும் திருவருள் பாக்கியத்தை எட்டிருந்து எண்ணத்தால் இயங்குகின்ற ஆடவனு கிட்டியே நெருங்கி அம்மையே அழிப்பாயோ என்று கேட்டிட வேண்டுமே என்றால் ஏகாதசி விரத மகிமை கேட்டவர்களுக்கு இன்னா சும்மா பலன்களா அடிக்கின்ற முடிவு எம்பெருமான் திருவருளாலே அனுபவிக்க வேண்டிய நாள் என்று. ஆகவே இந்த திதியிலே அடியான் வைக்கிறதுக்கு என் குருநாதர் உத்தரவிட்டார். திதியிலே இதை பத்தி சொல்லுங்கன்னா புரிஞ்சுட்ட மக்கள். ஆகவே இந்த ஏகாதசி திதி சக்தி அம்சத்தை பூரணமாய் காட்டுவோம். பெண்களாய் பிறந்தவர்கள் பூரண சக்தியை பெற வேண்டும் என்றால் ஏகாதசி விரதத்தை லைஃப்ல ஒரு முறையாவது செய்ய பார்க்கணும். எந்த நாட்டு பெண்கள், மேலை நாட்டு பெண்களுக்கு இது கவனிக்கணும். நீங்க பெண்களாய் புவியில் பிறந்து விட்டால் மேலை நாட்டு பெண்களும் கீழே நாட்டு பெண்களும் கடல் கடந்து இருக்கும் பெண்களும் ஒரு முறையாவது செய்திடல் வேண்டும். பரத நாட்டு பெண்களோ அவர்கள் சொல்லி பிறர் செய்ய வேண்டுமே என்றார். ஒரு அடியார் வந்து சொல்ல வேண்டிய நிலைமையாய் போச்சு கலியுகத்திலே. பெண்கள் அம்மாங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும், ஆத்துங்கார செய்ய வைக்கணும், இது அவளுடைய டியூட்டி. ஆகவே இக்காலத்து பெண்கள் இங்க இருக்கிற தாய்மார்கள் எங்களா எக்ஸ்பர்ட்ஸ், அதெல்லாம் வேற ஊர்ல. அதனால இவாள்லாம் கரெக்டா விரதம் செய்யறான் எனக்கு நல்லா தெரியும். ஆகவே எம்பெருமான் திருவருளால் ஏகாதசி என்பது ஒரு பெண் சக்தி. அந்த பெண் சக்தி எப்படி பிறந்தது அது தெரிஞ்சுடவும். கண்டவன் குரத்தை நான் நோகத்தால் உரத்தை நான் பேசும் சந்திரவதி என்னும் நகரத்திலே அகஸ்தியம். சந்திரவதி என்ற ஒரு நகரத்தில் அற்புதமான ராட்சசம் பிறந்திருக்கிறார்கள். தாளஜங்கன் என்பவன் ஒரு ராசன், அடுத்தவன் அவம்புள்ள மரு. தாளஜங்கன் சாதாரண ஆளு நினைக்காதீங்க. அந்த காலத்திலெல்லாம் அசுரர்கள் ஒரு வெரைட்டி இருந்தா விரல் விட்டு எண்ணிலாம் எத்தின அசுரன். கலியுகாலத்தில் அசுரனே கிடையாது. ஏன் அத்தினி அசுரன் நமக்குள்ள பூந்துட்டான், அவ்வளவு பேரே அசுரம் இருக்கிறான். என்னன்னா வெரைட்டி அசுரன் தெரியுமா? நான் சொல்லல, கலியுகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. கிருதயுகம் திரேதாயுகம் துராப யுகத்தில் கொண்டு அபார வரம் பெற்ற ராஜசூரன் அசுரன் திரிந்தார். கலியிலோ ஒவ்வொருவர் உள்ளத்திலும் எத்தனை அசுரன் புகுந்து ஆடுகின்றான் தெரியுமா? போகா ஒவ்வொருத்தங்கிட்டையும் எத்தனை ராட்சசன் இருக்கிறான் தெரியுமா? கிண்டி விட்டா போது வெளியே வந்துடும். ஏன்னா பிறரை பற்றி பேசும் போது தலை ஆட்டுவான், அன்னவனை தொட்டு விட்டால் அடித்து விடுவான் கலியிலே என்ற முன்னோத்திரை பற்றி சொன்ன சபாஷ் பிரமாதமா சொன்னான். அவன் பல்ல புடிச்சு பாரு இவன் கேடி நடுவான். இதை நான் சொல்லல அகச்சு சொல்றாரு. கொண்டவன் இன்னவர் அன்னவர் என்று பிறரை ஏசினாலும் பேசினாலும் உத்தமர் அவன் கை தட்டுவான், இன்னவனையே தொட்டு விட்டார் இவன் ஊர் சுற்றுகின்றவன் என்று கூறுவான் என்ன. அதுபோல அசுரன் இப்ப கலியுகத்தில் எங்க ஸ்பெஷல் உருவம் ஆனா நம்ம உருவத்திலே இருக்கிறானுங்க. ஆகையினால் ஒவ்வொரு உள்ளத்திலும் பல அசுரன்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த தாளஜங்கனும் அப்ப இருந்தவன், அவன் சாதாரணமானவன் அல்ல. கண்டது குறித்து காரணத்தால் கொண்டு அப்பா மலைகள் அதிர உதிர அவன் மூச்சு விட்டாலே பறந்துடும். சும்மா மூச்சு விட்டா மலைங்க பறக்கும். சிரித்துடல் அண்ணவன் பாரு, சிரிப்பில கோடான கோடி அண்டங்கள் மிரண்டடங்குங்க. அவன் ஒரு சிரிப்பு சிரிச்சான்னா போதும், தெய்வீக சிரிப்பில் அண்டங்கள் அடங்குனா பியர்புல் ஆகும். அந்த மாதிரி அண்ணவனுக்கு தப்பாமல் ஒருவன் பிறந்து விட்டான் மருவோ குட்டியோ 16 அடி தாண்டு அப்பா 32 அடி தாண்டு. அதுபோல மருவோ தகப்பன் சிரித்தால் மிரளும் அண்டங்கள்,
அத்தினி நடந்து எப்படி கடினமான தபஸால் வந்தது. ஒவ்வொருவரும் தபஸ் செய்து இறைவனை அடையணுன்ற ஒரு எண்ணத்தை அடையாம காமாஜி குரோத மோகத்தால் அடைகின்ற எண்ணத்தை வளர்த்து விட்டு எதை எதையோ அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். ஆனா கலியுகத்தில் அந்த மாதிரி எண்ணாதீங்க. எத்தனையோ வரங்களை என் குருநாதர் அக்கனவே பொறிந்து விடுவார். கொண்டது துளசி மாலை என்று ஒருவன் மாற்றி ஒரு துளசி மாலை கொண்டாந்து மாற்றினா பலன் உண்டியா ஏகாதசி, அதை பற்றியே விடுது ஏகாதசி மகனை. துளசியை மாற்றினா தாளஜங்கன் போல் சிறுமீசை துடிக்கும் போது மூன்று அண்டங்கள் உடையும். மீசல ஒரு மீச துடிச்சா போதும் மூணு அண்டங்கள் குளோஸ். அப்பலனை ஒரு துளசி மாலை மாட்டினாலே கொடுத்துடுவான் நாராயணன் என்றார். ஒரு துளசி மாலை மாட்டினா பலன் சும்மா இருப்பியா, இதை வாங்கிட்டு கொண்டவன் பின்ன இன்னே சென்று பின்னவன் பின்னே உனக்கு உதவி செய்கின்றவன் பின்னால போய் இன்னவன் பதவியை அழித்து விடு எனக்கு கொடுத்துடுவது என்று கோல்டு மூட்டுவார். இம்மாலை பலம் கோடிட்டு என்ன அந்த வேலை இங்க வச்சு வச்ச அட்ரஸுக்கு அழிவு. அதுபோல எம்பெருமான் திருவருளா புண்ணியத்தை சேர்ப்பது எளிது, செலவழிக்கிறதும் சொல்லப்போம். ஆகவே இந்த தாளஜங்கனும் மறு என்பவனும் மகா பொல்லாதவர்கள். இப்ப இருக்கிறவரை பெட்டர்மேனு அந்த பீப்புள் இப்ப கழிவுத்தில் இருக்கவங்களாம் லீட் பண்ணவே முடியாது. ஒரு ஒரு கழிவு தாடவன் நின்னா போதும் ஆயிரம் தாளஜங்க அட்ரஸ் இல்லாம ஓடிக்கிடுவான். இது நான் சொல்லி அதிர்ச்சியை சொல்றேன். கொண்டவன் கலியில் ஒருவன் கொண்டவன் கலியில் ஒருவன் ஊதினால விழுந்து விடுகின்ற உருவம் வைத்திருந்தது ஊதினால் விழுந்து விடுவன் உருவம் கண்டு தாளஜங்கனே ஓடுவான் பாருன. அவ்வளவு மாதிரி பவர்ஃபுல் அசுரனுங்க நம்ம வச்சிருக்கிறோம் கையில. அவ்வளவு ஐசிபியோ ஏசிபியோ ஆன்டிபயாட்டிக் மிஸ்லாம் நம்ம கையில இருக்கு, வேற எங்கேயும் போக வேணாம். அதுபோல அந்த தாளஜங்கனும் மருவும் சும்மா இருப்பானா, வரம் வந்துட்டா சும்மா இருப்பானா, ஒரு எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் கொடுத்துட்டாலே நம்ம என்னென்ன பண்றோம், அதுக்கு முன்னால பிளான் பண்றோம், டிஏ எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா என்ன ஆகுது, புத்தி எங்கெங்கயோ போயிடுது, எல்லாம் கற்பனையிலேயே பறக்கின்றோம். ஆனால் தாளஜங்கன் சும்மா இருக்குல்ல வரம், அதனால்தான் அசுரர்கள் வரம் வாங்கினால் அழித்து விடுவார்கள். நல்லவர் இதுக்குதான் சொன்னாரு, அடியார்கள் வரம் வாங்கிடுலப்பா, அன்பர்க்கெல்லாம் அன்பராய் நின்று தொண்டர்க்கெல்லாம் அடிப்பொடியாய்த்து கண்டு அழியாத திருமன் இட்டு என்றும் நாராயணன் பதவி அடைவாரே என்றார்கள். ஆனா எந்தெந்த பொருள் யார் யார் கையில் இருக்கணுமோ அப்பதான் வேலை செய்யும். ஒரு கத்தி என்னமோ ஒண்ணுதான், அந்த கத்தியை எடுத்து புத்திரங்கிட்ட கொடுத்தனா குத்துடுவான், சாதாரண ஆள்கிட்ட கொடுத்தா பழத்தை நெருக்கி ஆண்டவனுக்கு படையலாக இருப்பான். கத்தியுடைய குணம் ஒன்றுதான் கையில வச்சிருக்கணும் பொறுத்திருக்கு. அதுபோல நல்ல உள்ளத்தோடு நல்ல எண்ணங்களோடு நற்செய்கள் நற்காரியங்கள் சத்சங்கம், சத்சங்கத்தை நிச்சங்கத்தும் நிச்சங்கத்தை நிர்மோகத்தும் தெரியுங்கள்லாம். சத்சங்கமத்துல வந்து நல்லதை தெரிஞ்சு விட்டு நாம் நடைமுறையில செய்யறதுக்கு பழகும். பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். அதுபோல நீ பிராக்டிஸ் பண்ணி பாரு, ட்ரையாவது பண்ணி. ஆகவே இந்த தாளஜங்கனும் மருவும் நாராயணனோட மோதம். எட்டவன எவனை அடிக்கணுமோ காக்கிற கடவுள் அவன் தானே, அவனை கிளீன் பண்ண நம்ம காக்கிற கடவுள் ஆயிடலான்னு பார்த்தான் சர்வை. அதுபோல எம்பெருமான் திருவருளா திருமண் இட்டிருக்கும் நாராயணனை அங்கேயும் பாருங்க, திருமண் இட்டிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ற, நெத்தில திருமண் இடாம வரப்படாது. என்ன சார் ரோட்ல போனா கிண்டல் பண்ணுவானே, பண்ணட்டு. இன்னைக்கு கூட அடியன் வர்றச்சே ஒருத்த என்ன பார்த்து கோவிந்தா கோவிந்தா ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சு. ஏன் கேளுங்க, என்ன கிரிட்டிசைஸ் பண்றதா நினைக்கிறா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேவலமான பதறிது, கெடுத்த ஒரு தூசி இனிமை அளவும் போகாது, நாறுகின்ற பிண்டம் இது, இப்பிண்டத்தை பார்த்து கோவிந்தா என அழைக்கும் புண்ணியத்தை கொடுத்தோமே என்று ரசித்தேன். அதுபோல அவன் வாயில கோவிந்த நாமத்தை சொல்ல வச்சேன் ஆனந்தத்தை அடியன் அனுபவித்தேன். அவன் எப்படி அனுபவித்தானோ அது நாராயணன் திருவரும் கடாட்சம். ஆகவே திருமண் இடுங்கள், நெத்திக்கிடுங்கள், நீர் இல்லா நெற்றி வாழ், ஆறு இல்லா உண்டி வாழணும். ஆறு வருது வருதுன்றான் ஒன்றும் வரமாட்டேங்குது. அதுபோல நெற்றிக்கு திருமணி இட்டு வந்து ஒருத்த உன்னை பார்த்து கோவிந்தான்னு சொன்னா அருளால அவன் கோவிந்தான் சொல்ல வச்சியா பத்தியா. இததான் அகஸ்தியர் பாடுறாரு, கொண்டு உன்னுருவத்தை என் உருவத்தை பார்த்தா கோவிந்த மாதிரியா தெரியுது, என் உருவத்தை பார்த்து கோவிந்தான் யோசிச்சு பாரு. கொண்டவன் இப்பதான் அகிச்சை சொல்றாரு, கொண்டவன் முன்னுருவம் கண்டு திருமன் நிட்டிருக்கும் வண்ணம் பார்த்து அன்னவனை நீ ஞாபகப்படுத்தியதால் அவனுக்கும் அருள் உனக்கும் அருளடா போக. ஆகினால் நெற்றிக்கு திருமணிடா வெளியே போகப்படாது, வெக்கப்படாதீங்க. எதுக்கோ வெக்கப்படல, இதுக்கா வெக்கப்படுறது, யோசிச்சு பாருங்க. ஆகையினால் திருமணிடனும் திருமணிடாம அடுத்த வாசுபடி மறிக்கப்படாது. இதுல வந்து ஸ்ரீ வைஷ்ணவாலாம் இருக்கா, பல பத்மாவைச்சலா, அதெல்லாம் வேற வேற சப்ஜெக்டா போயிடும். ஆகையால் திருமண் இட்டு தரிசனம் பண்ண வேண்டும். நாராயண திருமண் இட்டு வந்து தரிசனம் பண்ணா ஒரு பலன், எம்டி நெச்சியோட வந்து தரிசனம் பண்ணா ஒரு பலன், திருமண் இட்டு வந்து தரிசனம் பண்ணா ஒரு பலன். என்ன குருவே, திருமண் இட்டு கண்டு என் திருமண் நாதனை, திருமண் இட்ட திருமண் நாதனை என்றார்கள். வார்த்தை பாருங்க என்ன அற்புதமா பெரியவாழ்கிறார். திருமண் இட்ட என் திருமண் நாதனை தரிசித்து வந்திடலப்போ தீர்த்தம் ஆடிய பலன் கொடுத்தோம் என்றார். நாம போட்டு என் பெருமாள் வெங்கடாஜலபதி தீர்த்தம் ஆடிய பலன், தீர்த்தங்கள்னா அது அர்த்தம் வேற, பெருசா போயிடும். ஆகவே அதெல்லாம் எலாபரேட் பண்ண பல வருஷம் ஆயிடும். எம்பெருமான் திருவருளால் நாராயணனோட வந்து மோதனாங்க காலஜங்கனும் மறு என்பவன். மோதி ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, பன்னெண்டு மாதங்கள் சேர்ந்தது ஒரு நாள் தேவருக்கு. தேவர்களுக்கு உத்தராயணம் தான் பகல் காலம், காலத்துல இரண்டு காலம் வச்சிருக்கான், தட்சிணாயனும் உத்தராயணும் ரெண்டு வச்சிருக்கான். உத்தராயண புண்ணிய காலத்துல கல்யாண விவாகம் உபநயனம் இன்னும் பல விசேஷமான காரியங்கள்லாம் செய்யறதுக்காக வச்சிருக்கா உத்தராயணத்துல, ஏன்னா தேவருடைய பகல்காலம். அதோடு மட்டுமல்லாமல் பிதுர் கடன் என்று ஒன்று உண்டு, பிதர்களுக்கு வருஷ பிறப்பன்றாவது, சித்திர மாத பிறப்பன்றாவது, உத்தராயணம் முதல் நாளாவது, தட்சிணாயணம் முதல் நாளாவது, துலாவிஷு நாளாவது தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது தலையாய கடமையாகும். அதை செய்யாவிட்டால் சாபம் உண்டு. ஆகவே இவ்வாறு மகாளய அமாவாசை முக்கியமாக செய்யணும். இவ்வாறு அனைத்தும் வைத்திருக்கின்ற எம்பெருமான் நாராயணனுடன் மோதினார்கள் காலஜங்கனும் மறு. தேவ ஆண்டுகளில் ஆயிரம் ஆண்டு போரிட்டார். கவனிக்கணும், தேவர்களுக்கு ஆண்டு எப்படி இப்பதான் கணக்கு சொன்னேன், தேவர்கள் ஆண்டில் ஆயிரம் ஆண்டுகள் சண்டை போட்டான். அப்ப இன்னும் சூப்பர் பவர் வச்சிருப்பான் பாருங்க, அவன் பவர் எல்லாம் போகணும் இல்ல, உடனே கடவுள் அழிச்சிடுவானா, கடவுள் நினைச்சா அக்கடமா அழிச்சிடுவான். இதுதான் சொல்ற ரகசியம். திருக்கண் ஒளியில் பட்ட திருவலி ஒன்றில், திருக்கண் ஒளியில் பட்ட திரு அத பட்ட ஒளி ரிஃப்ளக்ஷன், திருக்கண் ஒளியில் பட்ட ஒளி ஒன்று ஆயிரம் கோடி நூறு ஆயிரம் கோடி தேவாண்டு கற்பங்கோடி கடந்து நிற்கும் அவ்வொழி என்ன, அந்த ஒளிப்பட்ட அட்ரஸ் எல்லாம் போடுவான் தாலஜங்க. ஆனா எம்பெருமான் பாருங்க கருணக்கடல் சொல்றதுக்கு வர்ற இங்க எம்பெருமான் ஆகிய நாராயணமூர்த்தியோ விளையாடுகின்றானா தேவாண்டுகள் ஆயிரம் ஆண்டு. அப்ப பாருங்க எவ்வளவு கருணை உள்ளவன் நாராயணன். அந்த நாராயணன் எவ்வளவு கருணை இருந்தா அவ்வளவு ஆண்டுகள் போரிட்டு இருக்கான், போரிடலையா, விளையாடி நான் உருண்டு விரண்டு. ஏன் உருண்டு புரண்டு விளையாடினான், அழித்தனும் ஞானத்தை அழித்திடவே உருண்டு விரண்டு விளையாடி. தாளஜங்களுக்கு கூட அனுகிரகம் பண்ணணும், தாளஜங்களுக்கு கூட அனுகிரக ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், உருண்டு பிறண்டு ஸ்பரிச தீட்சை கொடுத்தாராம் எம்பெருமானாகிய நாராயணமூர்த்தி. ஸ்பரிச தீட்சை கொடுத்ததுனால அவனுக்கு அனைத்து ஸ்பரிச தீட்சை கொடுத்ததுனால சுவாமி வந்து சயனம் பண்ண வேண்டிய நிலை வந்து விட்டான். ரொம்ப டயர்டாயிருக்குது இல்ல, சுவாமி சயனம் பண்றாரு. ஆனா சுவாமி சயனம் பண்றாருன்னா அது அற்புதங்கள் நிறைய இருக்கும். சுவாமி என்னைக்கும் தூங்குறது கிடையாது, தூங்காத தூக்கம், துரியாத விளக்கை தூண்டிவிட்டு தூங்குகின்ற என்றங்கானே, தூண்டும் போது துரியாத உன் நிலையை எடுத்து கூறும் என்றங்கானே, ஏகாந்த சேவையை எண்ணினும் உன்னே ஏகாந்தமாய் உன இருக்க வைக்கும் என்றங்கானே. ரங்கநாதன் என்னென்ன செய்வான் தெரியுமா, அதுபோல் பரிச தீட்சை கொடுத்ததால் எம்பெருமான் சயனம் செய்வது போல் நடித்து ஒரு இடத்தில் படுத்தான். பரிச தீட்சை கொடுத்த போது ஏகாந்த நிலைகளை பூரணமாய் ஒன்று திரண்டது அண்டசராசரத்தில் உள்ள அனைத்து காட்சிகளும் ஒன்றாய் திரண்டு சுழற்சியில் அடங்கிய நிலையில் அடங்கியது அந் நாராயணனுக்கு அங்கது ஒரு அழகு பெண் உருவம் தோன்றியது. அப்பெண்ணே ஏகாதேசி என்ற அறிவாயே, நாராயணனுடைய குழந்தைடா ஏகாதேசி, நாராயணனுடைய பொள்ளுடா, மாதவன் மகனாய் தோன்றினால் மாதேவி ஏகாதேசி என அறிவாயே, மாதவன் மகளாய் தோன்றினால் மாதேவி ஏகாதேசி என அறிவாயே. ஒரு ஆளு ஏகாதேசி மாதவனுடைய மகளா, நாராயணன் உடலிருந்து பிறந்தவள் ஏகாதேவி. அனைத்தும் கண்டு ஒலித்த காலையில துடித்தவள் எழுந்திடும். துரியமும் தான் எப்படி புறப்படுறா, பைட்டுக்காக புறப்படுறா. இப்போ பெண் சக்தி முன்னால் நின்றால் எதுவுமே ஒன்று செய்துவிட முடியாது. அவ்வளவு சக்தியை வச்சுக்கிட்டு வீக்கஸ்ட் செக்ஸ் சொல்றாளே, அதை நினைக்கும் போதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஸ் இன் திஸ் வேர்ல்டு, நாட் ஒன்லி த்ரூட் த கேலக்சி. அந்த மாதிரி இருக்கச்ச அவளுடைய ஆத்ம திடம் விரத பக்தி வரும். விரதத்தில் ஊஞ்சிருந்தாலும் இந்த ஆத்ம திடம் வரும். சூரியனை எழுந்திருக்கானே, எழுந்திருக்காதியா? நடந்த கதை, நம்மளதுல கதை இல்ல, பிராக்டிகலா நடந்தது. அதுபோல் புறப்பட்டாளா யாரு, ஏகாதேசி புறப்பட்டாள். யானையொடு வடையொடு காணும் நாளும் காலாட் படையொடு கதிரை குதிரை அனைத்தும் தரியொடு உருவடு வருவாடு தரு தருகிறு என திருவிருவர் உரு எடுத்த வில்லொடு வடு எடுத்து அடுத்த நாளே தாளகங்கன்னாவியை அருளுகிறார் பெருமான் பாடுறார். அதுபோல் எப்படி வந்தா பாருங்க, சும்மா சாதாரண பரேட் இல்லை. அவ வர்ற ஸ்பீடு எப்படி இருக்கு தெரியுமா? சூப்பர் சானிக் ஜெட் கூட போவாங்க. அந்த மாதிரி கரி பரி யானை முதல் கொண்டு காலாட்படை, வேகப்படை, தானப்படை, யோகப்படை, சுற்றப்படை, அத்தரப்படை, ஆனந்தப்படை, அத்தனை படைகளும் சுருக்கி விட்டுதான் அறகினாங்க. தகுதந்த சும்மா என்ன தகுதகு ஜிமிஜிமின்னு சொல்றேன் நினைக்காது. ஒவ்வொரு தகுக்கும் ஆயிரத்தெட்டு நாள் பேசுவேன். எம்பெருமான் திருவருளா, ஒரு தகு என்றால் தகுதகுதன் தகுதகு தகுதியுடன் தன் தகு தன்னால் தகுதி பெறுவதற்கு தகுதகு தந்த தன்னால் ஆகின்ற காரியத்தை அனைத்தும் தந்தத்தால் ஆகும் என் நாராயணன் திருவருளா. தந்த திமிதிமி தந்த தகுதகுதகு உன்னையும் தானா எடைக்கு தானுள் ஆகின்ற காலை உன்னையும் நாராயணனை ஆக்குவேன் என்பது அர்த்தம். அது விளையாட்டா நினைச்சிடாரு. அருணகிநாதர் பாடினாருன்னா சும்மா சாதாரண பாட்டு இல்ல, அதெல்லாம் ஞானம். ஊற்றன உள்ள திறந்து மடை திறந்து வெள்ளம் போல் ஆத்தன வெறுகி வரும் என் அருணகிரி வார்த்தையே என்றார். அருணகிரி வார்த்தை விளையாட்டு இல்ல. ஆடாத பாம்புகள் அனைத்தும் அடங்கிய ஓடாத கூற்றியான் அனைத்தும் தடுத்து நிற்பான் ஜன்கூற்றில் அருணகிரிநாதர் வருகின்ற வார்த்தை வெள்ளமே என்றார். அருணகிரிநாத வாய திறந்து அப்படி இருக்கும். ஆகவே ஏகாதேசி சும்மா இருப்பாளா? நாராயணனுடைய பூர்ண சக்தி க்ளோஸ். தாளஜங்கனும் மறுவன் அட்ரஸ் தெரியாம போட்டான். அன்று எம்பெருமான் அவள் சம்ஹாரம் முடிந்தவுடன் சிரித்தானா? சயனம் செய்கின்ற சிரிக்க முடியுமா? அல்லது தூக்கு சிரிப்பான். ஆகவே அவன் ஒரு சிரிப்பு சிரித்தான். எம்மையும் உயர்ந்தனை நீ, இன்று முதல் உன் திதியை யார் ஒருவர் வணங்குகின்றாரோ அன்னவருக்கு நாராயண ரூபம் அளிப்போமே என்றார். நாராயணனுடைய பூர்ணம்சத்தை தந்து விடுவோம் என்று சொன்னாரா எம்பெருமானாகிய நாராயணன்? ஆகவே அவ்வாறு பிறந்தாள் ஏகாதேசி. இந்த ஏகாதேசியை எப்படி செய்ய வேண்டும்? ஏகாதேசியுடைய தத்துவம் என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சு விடணும். இனிமோ சும்மா பெரியவாள் பிரவச்சனம் பண்றேன் விளையாட்டா நினைக்காதே. ஏதோ வயசானவா அவா முடிஞ்ச லெவல்ல பேசுவா. அதனாலதான் என் குருநாதர் நீ போடான்னு. என் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் வயது முடிந்தவர்கள் ஏராளமாக உண்டு. அவர்களெல்லாம் பேசுனா அறிவு கடல், ஞான கடல், தபோபலம். அவர்கள்லாம் நின்னா அடி என் தூசு கூட போக மாட்டேன். ஆகவே என்ன சொல்ல, கலியுகத்தில் மிரட்டவும் உருட்டவும், கலியுகத்தில் தத்துவங்களை விளக்கவும், செல்லடா மகன் நீ எங்குலத்தை சேர்ந்தவன் என வாழ்ந்த என் குருபீடத்தை விட்டு இங்கு ஏவினானே என் குருநாதன். ஆகவே விளையாட்டான சப்ஜெக்ட் இல்ல, பெரியவாள்லாம் அனுபவப்பட்டு சொல்றது, அனுபவத்தை ஸ்குவீஸ் பண்ணி சொல்றோம் நாங்க, அவ்வளவுதான். அதனால் பெரியவா சொல்றதெல்லாம் கேட்கணும். எம்பெருமான் திருவருளா இந்த ஏகாதேசி விரதங்களை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு பெரியவா எழுதி வச்சிருக்கான். முறைகள்லாம் உண்டு. இதனுடைய தத்துவத்தை முதல் தெரிஞ்சுக்கணும். தச இந்திரியங்கள், ஏகாதேசி விரதத்தினுடைய தத்துவம் இது. தச இந்திரியங்கள் வழியாக வெளியிலும் உள்ளிலும் செல்கின்ற சக்தியை ஒன்றாய் ஆக்கி தன்னிலைப்படுத்தி தனக்குள்ளேயே வைத்து நின்று தரிசிப்பதுதான் ஏகாதேசி விரதத்தினுடைய தத்துவம். ஆனால் இதை அடிய நம்ம லோக்கல் டங்கில் விவரிக்கிறேன். இது இன்னும் கஷ்டமாகுது, ஆனால் லோக்கல்ல சொன்னா புரியும். எண்ணி பத்து பல்லாங்குழி வச்சிருப்போம், பத்து பத்து ஓட்டை, அதுல சில காய்களை போடுவோம். அஞ்சு ஓட்டைக்குள் போட்டா ஆறாவது ஓட்டை எம்டியா இருக்க கூட ஒரு காய் இருக்கணும், இல்ல நீ தோத்து விட்டேன். அத போல பத்து வித இந்திரியங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அத்தனை இந்திரியங்களால் கண் 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 மெய்வாய் கண் மூக்கு செய்யால் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு, மனசால் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு, காரியத்தால் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு, கர்மத்தால் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. இவ்வண்ணம் இந்த பத்து வித காரியங்களை மனதை அலைய விடாம இப்பொழுது எத்தனையோ எண்ணங்கள் உனக்கு இருக்கும், ஆனா எம்பெருமான் திருவள்ளா ஒரு அருணகிநாதர் பாட்டு எடுத்து வெளியே விட்டுற உங்க எண்ணங்கள் அடியங்கிட்ட வந்துடும். அப்ப தட் இஸ் கால் கண்ட்ரோலிங் எவ்ரிபடிஸ் மைண்ட். இந்த எவ்ரிபடிஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தசைந்திரிய வழியாக யார் ஒருவன் பிராணனை வெளியேற்றுகின்றான், விட்ட முடியை கட்டியவன் நடக்குவான். எங்குலத்தை சேர்ந்த வாசியோக மகா பிரபுவே, வாசியோகம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு எங்க ஊர்ல அதை ஏராளமா சொல்லி கொடுத்திருக்கிறார். ராஜயோகத்தில் வாசியோகம் விசேஷமானது. அதுக்குத்தான் இது புரியணும்னா சந்தியாவந்தனம் செய்யணும். ஒவ்வொரு பிராமணனா பிறந்தவங்க மாத்திரம் இல்ல, எல்லாரும் வாசியோகம் பண்ணா பிராணாயம் வர்றது, ஓம் பூஹு பூஹுன்னு வரும். அதை எப்படி கையால் அடக்கி எப்படி இடித்து எவ்வளவு ரேசிக்கணும், எவ்வளவு கும்பிக்கணும், எவ்வளவு இடணும் இருக்கு, அவாவா தர்மப்படி இருக்கு. அந்த மாதிரி பிராணாயாமக்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணா வாசியோகத்துக்கு வரலாம். அது அப்புறம் எங்ககிட்ட வர வேண்டிய சப்ஜெக்ட். ஆகவே வாசியோகத்தால் அலைகின்ற மனத்தை அடக்கிய இரு விரலால் தட்டி விடுவோமே என்றார் பிரிவு. முறையோடு செய்தால் அடக்கலாம். அதுபோல் இந்த ஏகாதேசி விரத தத்துவத்தை அறிந்தவர்கள் எங்கனம் செய்தல் வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏகாதேசி விரதத்தில் 25 ஏகாதேசிகள் உண்டு. ஒரு வருஷத்துக்கு 25 ஏகாதேசி இருக்கிறது. 25 அடியன் சொல்ல முடியுமா நினைச்சு பாருங்க. ஆகவே ஒன்று சில ஓரளவே தட்டுகின்றோம். 25 ஏகாதேசி திதிகள் உண்டு ஒரு ஆண்டிற்கு. ஒரு மாதத்திற்கு 2 ஏகாதேசிகள் உண்டு. ஒன்று கிருஷ்ணபட்ச ஏகாதேசி, இன்னொன்னு சுக்லபட்ச ஏகாதேசி. ரொம்ப பேர் கிருஷ்ணபட்சம் என்னன்னு தெரியலன்றவா கூட உண்டு, சுக்லபட்சம் அதுவும் தெரியலன்றவாள்லாம் உண்டு. அதெல்லாம் சொல்லாத, நீ வேற மாதிரி சொல்லு. இதை என ஒருத்தர் கேட்டார். கிருஷ்ணபட்சம் என்றால் தேய்விரை, சுக்லபட்சம் என்றால் வளர்விரை. பூரண சந்திரன் இருக்கின்ற நாள் சுக்லபட்சத்துடைய பூரணம், அமாவாசை இருக்கிற நாள் கிருஷ்ணபட்சத்துடைய பூரணம். அதுபோல் கிருஷ்ணபட்சத்துல ஒரு ஏகாதேசி வர்றது, சுக்லபட்சத்துல ஒரு ஏகாதேசி வர்றது. இந்த கிருஷ்ணபட்ச ஏகாதேசியை வந்து நம்ம எப்ப வேணா எடுத்துடலாம். ஆனால் தை முதல் தேதிய தமிழர் திருநாள் என்று அறிவித்தார். தை மாசத்திலிருந்து எடுத்து விடுவோம். அதுபோல் கிருஷ்ணபட்ச ஏகாதேசி தை மாதத்தில் ஒன்று வருகின்றது. அந்த ஏகாதேசிக்கு பேர் சபலை என்று பெயர். கிருஷ்ணபட்ச ஏகாதேசி தை மாதம், இதெல்லாம் அகஸ்தியர் பாடலாவே வைத்திருக்கிறார். இதை பத்தி பூர்ணமா விளக்கம் பத்மபுராணம் சொல்றது, அக்னி புராணம் சொல்றது. ஏகாதேசி காண்டங்கள் என்று எம் சித்தர்கள் இயற்றிய ஓலைச்சுவடிகள் பேசுகின்றது. அதுபோல் இந்த சபலை என்ற ஒரு ஏகாதேசி தை மாத கிருஷ்ணபட்ச திதியில வர்றது. இந்த சபலை ஏகாதேசி திதி அற்புதங்களை செய்யுங்கயா. மனுஷனுக்கு லௌகிக ஆசிக்காக தான் அவன் வர்றான், தெய்வீக ஆசிக்கு வர்றவன் விரல ஊட்டி எண்ணிடலாம். தன்னையும் தன்பால் சேர்ந்தவரை, உன்னையும் உன்பால் அணைப்பு தான் வாழும் காலையிலும், எண்ணத்தால் இயங்குகின்ற அத்தனை செயல்களும் இயக்கத்தால் அடக்கி, என்னவன் ஏகாதேசி திதியில் வருபவன் அற்புதம் பாரே நாராயணத்தில் என்ன. ஆண்டவனே, உன் திருப்பாத சேவை நான் செய்ய வரேன், உன் திருப்பாத தொண்டு நான் செய்யணும், அதுக்காக உன் சன்னிதானத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வர்றவால விரல விட்டு எண்ணிடலாம். சாமி எனக்கு ப்ரமோஷன் கொடு, சாமி எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடு, சாமி எனக்கு கல்யாணம் பண்ணி வை, சாமி எனக்கு சேர்த்து விடு, இந்த மாதிரி எண்ணத்தை உடையவாள் தான் நிறைய பேர் வந்திருக்கான். ஆனா இங்க இல்லை, அதெல்லாம் வேற இடத்துல. அதுபோல் எம்பெருமான் திருப்பாத தொண்டை செய்ய வேண்டும் என்ற ஏக்கத்தால் வந்திருக்குவாய் வாழலாம். ஆகவே இந்த சபலை என்ற ஏகாதேசி அற்புத பலன்களை தரும். என்னென்ன பலன்களை தரும், இதைதான் அகஸ்தியர் சொல்றார். எண்ணில் அடங்கா செல்வங்கள் இருக்கு, ஏக்கத்தால் எண்ணுகின்ற எண்ணங்கள் அத்தனையுமே புரிகின்ற நாளில் புரியாமல் இருந்தாலும் புரிய வைத்தே செய்திடும் என்றார். இந்த சபல ஏகாதேசி இது அனுஷ்டிக்கிற முறைன்னு ஒன்று இருக்கு. ஏகாதேசி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுடுவோம், அப்புறம் சபல ஏகாதேசி எப்படி அனுஷ்டிக்கணும்னு சொல்றோம். என் பெருமான் திருவருளார் ஏகாதேசி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும்னா, தசமி அன்றே பகல் போஜனத்தோட முடிச்சு ஏகாதேசி திதியில் காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு பூரணமா விரதம் இருக்கணும். பகலெல்லாம் இரவெல்லாம் இருக்கணும். துவாதேசி காலையில பாராயணம் பண்ணி சாயரச்ச வரைக்கும் தூங்கப்படாது, சாயந்தர தீபம் பார்த்துட்டு தான் தூங்கணும். இதை அகஸ்தியர் எழுதியிருக்கிறார். தசமியில் நீ ஒரு வேளை உண்டு அடக்குவாய் உண்மையிற்றை, ஏகாதசி திதியில் எழுந்த பாகாலையில் நீராடி நலமிகு நாராயணா என்று நாமத்தை ஓத, விஷ்ணு சகஸ்ர நாமத்தையும் ஓதுவாயே என்றார். விஷ்ணு சகஸ்ர நாமம் சொல்லணுமா விடாம, அடியேன் அறிவிலேனே எனக்கு விஷ்ணு சகஸ்ரம் 1008 நாமம் அப்படின்னு தெரியாது, ஸ்பஷ்டமா சொல்ல தெரியாது, தவறுகள் வந்துருமே நினைக்கிறான். இந்த கொஸ்டினை பார்வதி தேவி பரமசிவனை கேட்கிறான். நாதா நலமிகு நாராயணன் நாமம் அதை பூண்டேற்ற, நலமிகு நாராயணன் நாமம் அதை பூண்டேற்ற, திரு ஸ்ரீ வைஷ்ணவ வித்தக நாராயணன் நாமத்தை நலமுகு பூண்டேற்ற, அச்சகத்தரன் 1008 நான் ஓதவே எளிதொரு மார்க்கம் சொல்லிடல் வேண்டும் பரமநாதாயன். பரமநாதா என்று கேட்கின்றாளாம். தவத்தில் சிறந்தவன், தானத்தில் சிறந்தவன், தவறான வழிகள் அனைத்தும் தடுத்து நிறுத்துகின்றவன், யோகத்தில் விளங்கியவன், யோகியாய் நின்றவன், யோகத்திலே திளைத்திருக்கும் எம் பரமசிவனோ கூறலுற்றான் பாருங்கள் என்ன கூறுகின்றான். அறியும் சிவனும் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். துவேஷம் கூடாது. துவேஷம் இருந்தா அடியன் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் வைகுண்டத்துக்கு போனான், அழிச்சுண்டு உள்ள போனாலாம், இதெல்லாம் நடந்த சம்பவம். கைலாயத்துக்கு போனாலும் அப்பவும் எல்லாம் இடம் விட்டானா. ஆனா எங்க கூட்டத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வெறியரா இருந்தார், அவர் வைஷ்ணவ வெறியர். அதனால வைஷ்ணவத்தை உள்ள விட்டுதான் கைலாயம் போறத வழியில நிறுத்திட்டான். விசா கொடுக்கல. இந்த மாதிரிலாம் இருக்குதான் கேட்கிறாளா? இருக்குது. இது நான் சொல்ல எவிடன்ஸ் இருக்கு. நிலை கடந்து போனாலும் பலிமறை சொர்க்கலத்தில் அனைத்தும் கடன் தேர்ந்தெடுத்தாலே உன் யோகத்துல பார்த்தா உடம்புக்குள்ள இருக்கு கைலாயம் வைகுந்தம் பிராக்டிக்கலாவும் இருக்குது. அண்டசராதரங்கள் அடைக்கு உருண்ட கோள்கள் எல்லாம் கடந்து நீ சென்றால் காத தூரம் போன 80,000 யோசனை மைல் தூரம் போனா யமப்பட்டினம் கிரியா. அட்ரஸ் கொடுத்துக்கிறாங்க புராணங்கள் இருக்கு. 80,000 யோசனை மைல் தூரம் போனா யமப்பட்டினம் கிட்டதாங்க, ரொம்ப தூரம் இல்லை. ஆகவே யமப்பட்டு விளக்கிட்டு கைலாயம் எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க, வைகுந்தம் எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. அதுபோல் எம்பெருமான் திருவருளால் ஏகாதேசி விரதத்தை முறையோடு யார் ஒருவர்கள் பாராயணம் சேர்ந்து விஷ்ணு சாஸ்திர நாமாவளியை படிக்கணும். அன்னைக்கு துளசிய பறிச்சு போடக்கூடாது, குங்குமத்திலேயோ அட்சதையிலோ செய்யலாம். அவ்வாறு பார்வதி தேவியான வழியன் ஜெகன்மாதா எம்பெருமானை கேட்டச்ச குறிப்பிட்டு கூறுகின்ற நீ அறிவாய் ஸ்ரீ ராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகஸ்தநாம துல்லியம் ராமநாம வராமனே என்று சொல்ற. இதை நீ சொல்லு, உச்ச சாஸ்திரம் படிச்ச பூர்ண பலனை நீ அடைஞ்சிடுவேன். அதுக்காக இதையே சொல்லிட்டு இருக்காதே, விஷ்ணு சாஸ்திர நாமத்தையும் படிங்கோ. ஆகையினால் ஈஸியாவது சொல்லிட்டாருன்னு எப்பவுமே நம்ம புத்தி ஷார்ட் கட்டியே பார்க்கும். வேண்டா, முடியா போனா இதை செய்யுங்கோ. ஆகவே அன்று பூரா விஷ்ணு சாஸ்திர நாமத்தை நீங்க படிச்சாள்னா மகா புண்ணியம் உண்டு. துளசி எப்படி பூஜை பண்ணும் வேற சொல்லிருக்கா, துளசி பூஜை எடுத்தா அது பெருசா போயிடும். ஆகவே சபலை என்பது பூரணமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய தை மாத கிருஷ்ணபட்ச ஏகாதசி. நாம் நல்ல வழியில பொருள் ஈட்டினாலே ஓரளவுதான் நமக்கு பயன்படுமா, நல்ல வழியில பொருளை ஈட்டினால் ஓரளவுதான் நமக்கு பயன்படுகின்றது. ஏனென்றால் இது ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கா பெரியவாள்லாம், உண்மையுடன் உன் உடல் உயிரும் உருகி உயர் உயர்வையாய் சிந்தும் போது கிட்டுகின்ற பணம் அது உனக்கு ஓரளவே உதவும். எங்க நம் குருதேவா? போதர் கேக்குறார், எப்படி குருவே ஓரளவு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஓதுனா மிச்சம் மூணு பங்கு என்ன ஆவல்? உண்மையாய் உதிரம் சிந்து உன் உயர்வையால் வந்தவனா ஒரு பங்கு எம்பெருமான் தொண்டிற்கு நீ அளித்திடல் வேண்டும், மறுபங்கு எங்கது குருகுல வாசம் செய்தாயோ குரு தட்சிணைக்கு கொடுத்திடல் வேண்டும், மற்ற சீடர்கள் வளர்ந்திடல், மூன்றாம் பங்கு தான தர்மம் செய்து நெடுவழி செல்லும் போதே உடல் உரை செல்லும் உரை பணமே என்றார். நான்காவது உன் இல்லத்திற்கு உதவும், ஆகவே ஓரளவே உதவும் என்று புகன்றோம் போகா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சால அதுல ஒரு பங்குதான் உனக்கு உதவி செய்ய போது, நேர்வழியில் சம்பாதிக்காமல் தீய வழியில் சம்பாதித்தால் நேர்வழியில் வந்ததை கூட சாப்பிடும், தீய வழியில் சம்பாதித்தது. ஆகவே பெரியவா எவ்வளவு பொக்கிஷமா சொல்லி வச்சிருக்கா பாருங்க, இதெல்லாம் ஏகாதசி தத்துவங்கள்ல வர ரகசியம். அதுபோல் நேர்மையாய் சம்பாதித்த பொருள் முன்வினை காரணத்தால் அழிந்து விட்டால் அப்பொருளை நீ மீண்டும் அடைய வேண்டும் என்றால் இந்த சபல ஏகாதசியை நீ வணங்க வேண்டும். இந்த சபல ஏகாதசி இழந்த செல்வங்களை மீண்டும் அளிக்கின்ற ஏகாதசி. எத்தனை பேர் நினைச்சிடலாம் நாங்க பெரிய ஆளா இருந்தமே இன்னைக்கு பிச்சாதிபதியா ஆயிட்டமே லட்சாதிபதியா இருந்தவா? காரணம் ஒண்ணு இல்லை, ஒரு பங்கு நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, நான்கு பங்கையும் நீ ஏற்றாய், அல்லாமல் மீண்டும் வெளிபங்கும் ஒன்று சேர்த்து விட்டாய், ஐந்து பங்கை சேர்த்தாய், பஞ்ச பூதங்கள் அடக்கி நீ இறங்கினாய். இது பஞ்ச இந்திரியங்களுடைய தத்துவத்தை ஏகாதசி விளக்கம். ஆகவே நேர்மையான வழியில சம்பாரிச்சு அது உன் கையை விட்டு போயிருந்தால் அந்த நேர்மையான பணத்தை மீண்டும் பெறுவதற்கு உதவுகின்ற ஏகாதசி சபல ஏகாதசி. இந்த சபல ஏகாதசியில் தீபதானங்கள் செய்ய வேண்டும் முறையோடு. அதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமாராஜ நாராயணமூர்த்திக்கு பழங்களை நிவேதனமாய் வைக்க வேண்டும். பழத்தை நிவேதனமா வச்சு பூஜை பண்ண வேண்டிய ஏகாதசி, ஏன் பழத்தை வைக்க வேண்டும் என்று போகர் கேட்கின்றார். ஏன் அது பழத்தை யாம் வைத்து எம்பெருமான் ஏகாதசி திதியை வணங்க வேண்டும் குருதேவா? அப்ப சொல்றாரு, ஒரு பழம்னா ஈஸியா வந்துடாது. இந்த காலத்துல பழம் எப்படி தெரியுமா? காயா பறிச்சு உள்ள வச்சு மூடி வச்சா பழமாகும். அதெல்லாம் பழம் இல்ல, மரத்திலேயே பழுத்திருந்தால்தான் அது பழம். அதற்கு பேர் கனி என்று தமிழில் சொல்லுகின்றார்கள். கனியானது மரத்திலேயே பழுத்திருக்கும், அதை வைத்தால் அற்புதமா இருக்கு ஆண்டவனுக்கு. இந்த காலத்துல அணில் நீர் விட்டுறதா மனுஷனுக்கே சோறு கிடைக்கல, மத்தது எதுவும் கூடாது. ஆகினா அது அந்த காலத்துல எது பூச்சி பறவைகளும் தொடாத காலம், இப்ப பரவாயில்ல பழுத்தப்படுத்தி வைங்க. ஆகையினால் பழங்களை வைக்க வேண்டும் என்பதற்கு தத்துவ ரகசியம் உண்டு. ஒரு செடியில பழம் வரணும்னா விதவதச்சு செடி வளர்ந்து பூ பூத்து காய் காட்டு பிறகு கனியாக வேண்டும். அதை தத்துவமாய் இப்பொழுது பார்ப்போம். எம்பெருமான் திருவருளால் ஆண்டவனே உன் திருவருளால் யான் குழந்தையாய் பிறந்தேனே, விதவதச்சு இருக்கும், உன்னுடைய அனுகிரகத்தால் அடியன் பிறந்தேனே, உன் நாம கீர்த்தனத்தால் செடியாய் வளர்ந்தேனே. அதனாலதான் நாம கீர்த்தனம் பாடணும் சொல்றதுயா, உன் நாமகீர்த்தனத்தால் செடியாய் வளர்ந்தேனே, கொண்டது உன்னைய இரவும் பகலாய் துதித்ததால் இளமையன்னும் பூ பூத்ததே, கொண்ட இளமை பூ பூத்ததால் உன்னிடத்தில் சரணாகதி அடைந்தேன், எனக்கு வேறு கதி இல்லையே என்று அங்கது காய் காய்த்தது, காய்த்ததால் சரணாகதியால் உனக்கு பக்தி சுடர் ஒட்டு ஒளிவிடவே ஏகாதசி உபாசனையை முறையோடு செய்திட்ட கனியாயாகி நின்றேனே என்றார்கள். தெரிஞ்சுங்க, மனுஷன் பிறக்கிறதுக்கும் செடி வளர்ந்து பூ பூத்து காய் கோர்த்து வருகின்ற தத்துவத்தை ஏகாதசி விரதம் வளர்க்கிறது. இவ்வளவு அற்புதமானது அந்த ஏகாதசி விரதம் ஐயா. இந்த ஏகாதசி ஒரு பழத்தை அடைய வேண்டும் என்றால் இவ்வளவு பாடுபடும் என்றால் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற வேண்டும் என்றால் எவ்வளவு பாடுபட வேண்டும்? ஈஸியா வந்துடுமா? பணத்தை எளிதில் அடைய முடியாதையா, முன்வினை புண்ணியம் வேண்டும், சட்டியில் இருந்தால்தான் அகப்பயில வரும், தான தர்மங்கள் செய்திருந்தால்தான் அல்லூலகத்தில் இடம், உண்மையான உபாசனைகளும் உபவாசங்களும் தான தர்மங்களை செய்திருந்தாள்னா அருள் உலகத்தில் இடம் கொடுப்போம், இல்ல அப்பனா அந்த இடத்துல அட்ரஸ் கூட உங்க கையில கிடைக்காது. ஆகவே தானம் தர்மங்கள் அனைத்தும் நாட்டில் செழிக்க வேண்டும், விடாமல் செய்ய வேண்டும், வேதங்கள் விளங்க வேண்டும், வேத வித்துக்கள் வாழ வேண்டும், வேதத்தை தலையான பொருளாக நினைக்க வேண்டும், வேத வியாசனைய குருவாக மதிக்க வேண்டும், செய்கின்ற தொண்டு அத்தனையுமே எம்பெருமான் நாராயணுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும். அப்பொழுதே அலுவலகத்து இடம் கிட்டுமே என்ன ரகசியம். அதுபோல அலுவலகத்தில் இடம் வேணும்னா நல்லதை செய்யுங்க, திங் குட், டெல் குட், டூ குட், ட்ரை டு பி பியூர் இன் யுவர் ஹார்ட், அட்லீஸ்ட் டு தி பெஸ்ட் ஆஃப் யுவர் எபிலிட்டி, அட்லீஸ்ட், நாட் ஆல்வேஸ். ஆகவே எம்பெருமான் திருவருள் அனுகிரகத்தை பெறணும்னா சபல ஏகாதசியில பழங்களை நைவேத்தியமா வச்சு வணங்கின இழந்த செல்வங்களை பெறலாம். அதுபோல் தீபதானங்களும் அன்று செய்தல் வேண்டும். தீபதானத்தை பற்றி பேசுறச்ச ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வர்றது. மைத்ரேயன் என்ற ஒரு ராஜபுரோகிதன் இருந்தார், நாராயண பக்தன், மிகச்சிறந்தவர். அந்த மைத்ரேயன் நாராயணனுக்கு சன்னிதானம் கட்டணும்னு சொல்லி கோவில் கட்டினா தேவி ஆற்றங்கரையில். அந்த தேவி ஆற்றங்கரையில திருச்சன்னிதானம் கட்டி எம்பெருமானுக்கு அணையாதீப வழக்கங்கள் நந்தா வழக்கெல்லாம் போட்டான். அந்த நந்தா வழக்கெல்லாம் போட்டு ஏராளமா தீப தரிசனங்களும் தீபதானங்களும் பண்ணான். அந்த தீபதானங்கள்லாம் பண்ற ஒரு நாள் அன்னைக்கு குச்சி போட போனான். குச்சி போடுதல்னா கோயில் சன்னிதானத்தை அடைக்கிறதுன்னு அர்த்தம். குச்சி போடுறச்ச விளக்கு ஒன்னு இருந்தது, அதுல ஒரு எண்ணெயை விட்டுட்டு வந்து விட்டான். அது தானாய் எரிந்து அடங்க வேண்டும். அப்பொழுது இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதங்கள் எல்லாம் சிந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு பெண் எலி ஒன்று இருந்தது, அந்த எலி பிரசாதம் சாப்பிடறதுக்காக வந்தது. ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால வத்தி இறங்கிட்டே வருது. அந்த வத்திய போய் கொஞ்சம் தூக்கி விட்டு பிரசாதம் சாப்பிடலான்னு போச்சு. ஒரு பூனை வந்துருச்சு, பினிஷ் ஜாப் ஓவர், அட்ரஸ் பிராணனை விட்டு விட்டு பிராணை விட்டதுனால என்ன ஆச்சு பாருங்க, அந்த செத்த நேரம் அந்த சுவாமிக்கு வெளிச்சம் கொடுத்துதான். எம்பெருமானுக்கு செத்த நேரம் தீப வெளிச்சம் கொடுத்துதா பார்த்தான ஆண்டவன். திருக்கண் சாத்தினான் திருவருள் அமுதன் பாரேன், பெருகனாக பிறந்தது அம்மங்கை விதர்ப்ப நாட்டு ராணியாய் பிறந்தாளே. இளவரசியா பிறந்தாளா விதர்ப்ப நாட்டில், அவள் பேர் லலிதை என்று பெயர் அவளுக்கு. அவள் தொடர்ந்து ஏகாதேசியில தீபதானங்களும் தீப தர்மங்களும் செய்தாள். ஒரு விளக்கை தூண்டி சிறிது நேரம் வெளிச்சம் கொடுத்தாலே ராணி போஸ்ட் கொடுக்கறச்ச நம்ம ஒவ்வொருத்தரும் போஸ்டுக்காக அலையிறது. ஏத்துங்க டெய்லி விளக்கு, எத்தனை சன்னிதானங்கள் விளக்கு இல்லாமல் இருக்கிறது, அங்கெல்லாம் விளக்கு ஏத்துங்களேன். என்ன போஸ்ட் வேணும், அண்டமும் மாளாளா, அரசமும் மாளாளா, இந்திரானா யாகலாம், சந்திரானா யாகலாம், தேராத அண்ட சராசரங்கள் அடக்கி ஆளலா, கைகுள்ளே பொட்டியில் அடங்கிய பாம்பு கோலங்கள் அத்தனை உருட்டி பார்க்கலாம், கொண்டது தீர்த்தத்தால் விடும் மூச்சிலே கோடான கோடி அண்டங்கள் கால்வணிந்து செய்யுமே. ஏகாதசி திதியில் திருவிளக்கு இட்டிடிலே அரகத்தியம். ஒரு விளக்கு போட்டா அண்டங்க அட்ரஸ் எல்லாம் நம்ம ஜோபிலையா? அப்படி இருக்கச்ச நீங்க கோயிலுக்கு ஏன் தீபதானம் பண்ணப்படாது? திருப்பி தேவஸ்தான கட்டளையே வச்சிருக்கா, தீப கட்டளனே வச்சிருக்கா, அதுவான அதெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்குது. உங்கெல்லாம் வெளியே சொல்றேன், ஏதாவது ஒரு கோயில் போற எண்ணெய் வாங்கி ஊத்துக்கல, மிக்சடா இருக்குது இப்போ, அது அவன் அனுபவிப்பான். நம்ம எண்ணெய் ஊத்தணுன்ற பேரையாவது வாங்குவோம் ஆண்டவனுக்கு. என்னையா கலப்படமாக ஊத்தலன்னு ஒரு சாக்கு சொல்லுவான், டெக்னிக்கா பசங்க கெட்டிக்காரனுங்க. ஏன்னா எப்ப சாக்கு சொல்லான்னே காட்டுனுங்கிறான். தவாய்காரிங்க நம்மள, நான் சொல்ல அகத்திய சொல்றாரு, என்னை நீ காட்டிடாதேயா காந்த வழியில, எம் குலத்தை சேர்ந்தவனையும் அசைக்கிட முடியாது, நினைத்த இடத்தில் நினைப்பதை அக்கனவே சொல்லிடுவானே என்றார். எம்பரம்பரை சேர்ந்தவனே என்ன நினைச்சு. அதுபோல இறைவனுக்கு தீபதானம் பண்ணுங்க, பணம் வரலையே கஷ்டமா ஏன் சொல்ற, தீபதானத்தை பண்ணுங்க, பணம் தேடி கதவை தட்டுதியா? அதுபோல இந்த லலிதை தீபதானங்கள் ஏராளமாய் செய்தார், அரச பதவி பெற்றார். ராஜா போஸ்ட் ஒன்னா செய்யுங்க, ராணி போஸ்ட் ஒன்னா செய்யுங்க. ஆகையினால் அரசாட்சி வேணா, கஷ்டமா இருக்கும், நாலு பேர் ஏண்டி கேள்வி கேப்போம், கலாட்டா வாப்பிடுவோம். ஆகையினால அரசியல்வாதியாய் ஆக ஆசைப்படாதீர்கள், எம்பெருமான் அடி திருவடி புழுதி தொண்டு செய்வருக்கே அடிப்பணிந்து ஆட்கொள்ளுங்கள் என்ற அவனுக்கு திருவடி திருவடி தீட்சை செய்து திருவடி தொண்டு செய்ய வாழ்க்கை திருவடி தொண்டு செய்ய. அதுபோல் எம்பெருமானுக்கு அவ்வளவு தொண்டு செய்தால் அவ்வளவு பலன் உண்டு எம்பெருமான் திருவருளார். சபல ஏகாதசியை செய்ய வேண்டும் என்றால் இவ்வளவு சரக்கு இருக்குது, நான் என்ன பண்றது? தீபதானத்தை பண்ணினால் சபல ஏகாதசியின் பூர்ண பலனை அடையலாம். அதற்கு அடுத்து பித்ருகடன், தேவகடன், ரிஷிகடன் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க, எல்லாருக்கும் இருக்குது. விட்டீங்கன்னா அது பனிஷ்மெண்ட் இருக்குது, அது வேற கதை. ஆகையால் ரிஷிகடன், இந்த ரிஷிகடனை எப்படி தீர்க்க முடியும்? ரிஷிகடனை தீர்க்க வேண்டிய முறைகள் ஒன்று உண்டு, ஒவ்வொருத்தரும் தீர்க்கணையா ரிஷிகடன். பிரம்மச்சரியம் விரதம் பூண்டு யாரொருவர் உத்தம பிரம்மச்சாரியா இருப்பவரும் அவனே ரிஷிகடனை தீர்க்க வல்லவன். வீரியத்தை வீணுக்கு இழைக்காமல் வீரியத்துடன் உண்மையாய் வளர்ந்து எத்தவரும் செய்துவிடாமல் வாழ்பவனே பிரம்மச்சரிய விரதம் பூண்டவனே, அவனே ரிஷிகடன் கழிக்க வல்லானே என்றார்கள். பிரம்மச்சரிய விரதத்தால் ரிஷிகடன் முடிகிறது. யாகங்கள் யஜ்யங்கள்லாம் நாட்டில் நடக்கணும், யாகங்கள் யஜ்யங்கள்லாம் முறையோட நடத்தினா தேவர்கள் கடன் முடிகிறது. யாகங்கள் எங்கு நடந்தாலும் உங்களால் முடிந்ததை செய்யுங்க. ஏதோ ஒரு காணிக்கை கொடுங்கோ, ஏதோ ஒரு புல்ல கொண்டு கொடுங்கோ, அரசம் குச்சியாவது கொடுங்கோ. அதுபோல் யாக யஜ்ய கடன்கள் முடிகின்றது. அதற்கு அடுத்து பித்ரு கடன். அவளுக்கு நீ கடனை முடிக்கணும்னா புத்திர சந்தானம் வேணும், மகன் இருந்தால்தான் பித்ருகடத்தை முடிக்க முடியும். தர்ப்பணாதிகள் கொடுப்பார். ஆனா சில பேர் நினைக்கிறா ஆண் வர்க்கமே எல்லாமே இருந்துட்டா இந்த காலத்துல ப்ராப்ளமே இல்லை, என்ன கல்யாண ப்ராப்ளமே இல்லைன்னு நினைக்கிறான். எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. பெண் வர்க்கமாய் பிறந்தவர்கள் உண்டு, சில பேருக்கு பொண்ணா பிறந்திருக்க ஆம்பளையா இல்லைன்னு கஷ்டப்படுவான். கஷ்டப்படாதீங்க. பெண்ணாய் பிறந்திருந்தாலும் அன்னவர் தகப்பன் அவ்விரதம் இருந்தால் அவனுக்கு நாராயணனே அனைத்து மாற்றுவானே என்றார். பொண்ணா பிறந்துவிட்டா என்ன பண்றது, வருத்தப்படாத, நாராயணன் வந்து உங்கள் கடனை ஆற்றுவார். ஆணாய் பிறந்தவர் இங்கதான் பிராபலம் நிறைய இருக்கு. ஆண் குழந்தை பிறந்துட்டா கவலை இல்லைன்னு நினைக்கிறான். அல்லையே அப்பா உன் சந்ததி விருத்தி மங்கை ஏகாதசி இல்லையே என்னாரு. பொன் குழந்தை இருக்கணுமா? பொன் குழந்தைகள்லாம் ஏகாதசிக்கு சமானமா, அந்த தேவிக்கு சமானமா. ஆனா ஆண் குழந்தை குஷியா இருக்கிறது நினைச்சிடாதீங்க, எல்லாம் பாக்கி மூட்டை நிறைய இருக்குது. ஆனால் ஆண் சந்தானம் உள்ளவர்கள் பெண்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும், திருமணத்திற்கு வசதி இல்லாதவர்களுக்கு வழி செய்து வைக்க வேண்டும். வீணா கண்ணா முன்னான ஏதோ ஒரு சொல்லி திருமணத்தை பிரித்து வைக்கக்கூடாது. முடிந்த மட்டும் திருமணம் இதுவும் மாங்கல்ய தானங்களும் அனைத்தும் செய்தால் ஓரளவிற்கு ஏகாதேசி குளிர்ந்தால் உதவி செய்வார். இல்லையே இல்லை. ஆம்பளை பசங்க வச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாதீங்க, ப்ராப்ளம் இருக்குது பின்னால, இன்னைக்கு தெரிஞ்சுங்க. ஆகவே இந்த மாதிரி முக்கடன்களை எவன் தீர்க்கின்றானோ அவனுக்கு அனைத்து காரியங்களும் நிறைவேறும். புத்திர சந்தானமாய் இருக்கின்றவர்கள் தன் தந்தைக்கு பிதற்கடன் செய்ய முடியும். அப்போதுதான் பிதற்களுடைய கடன் தீரும். அவ்வாறு தீருவதற்கு ஒரே வழி, எத்தனையோ வழிகள் உண்டு, அந்த வழியை காட்டுவதுதான் தை மாதத்தில் வருகின்ற சுக்கரபட்ச ஏகாதசி. கிருஷ்ணபட்ச ஏகாதசி இப்பதான் பார்த்து சத்த நேரத்துக்கு முன்னால. தை மாதத்தில் வருகின்ற சுக்லபட்ச ஏகாதசிக்கு பேர் புத்ரதா என்று பெயர். அந்த புத்ரதா என்ற ஏகாதசி அற்புத பலன்களை தர்றது. இந்த ஏகாதசி ஆண் சந்தானம் உள்ளவாள் பெண் இல்லையே என்று, இந்த காலத்துல எத்தனையோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி செய்துட்டு வழி இல்லைன்னு கஷ்டப்படுறவர்களோட ஒரு கிளாஸ் வச்சுக்கிறா தெரியுமா. இந்த புத்ரதா ஏகாதசியை எவனு ஒரு ஆடவனும் அல்லது ஆண் சந்தானத்தை பெற்றிருக்கின்ற தகப்பனோ யார் ஒருவர்கள் இதை கடைபிடிக்கின்றார்களோ ஏகாதசி மகிழ்ந்தால் பிராயசித்தம் உண்டு. அங்கிலையும் கிளாஸ் கொடி வச்சுதான். ஆகவே இந்த புத்திராதா ஏகாதசி பெண்கள் நோச்சார். பெண் குழந்தை நிறைய பெற்றிருக்கவா, பெண்களே நோச்சார். அன்னவர் மகளுக்கு எக்குறையும் வந்துவிடாது, உத்தமமான ஆளன் வருவார். ஏகாதசி திதியை அறிந்தவனே வருவான். ஏகாதசி திதியை தெரிஞ்சவன் நீங்கள் பாருங்க என்ன புண்ணியம், ஏதோ உங்க அம்மா அப்பா செய்த புண்ணியம், அதெல்லாம் மாதா செய்தது மக்களுக்கு. நீங்க செய்தவளோ செய்யல, உங்க அம்மா அப்பா செய்த புண்ணியம் நீ கேட்க வச்சிருக்கு பாத்துங்க. எவ்வளவு புண்ணியம் செய்தவா உங்க பெற்றோர் எல்லாம், பெற்றோருக்கு எவ்வளவு புண்ணியத்தை நீங்க வாங்கி தரீங்க பாருங்க. அதுபோல் அத்திரி மகிமே கேட்க வருபவர் அனைத்தும் புத்திரத ஆசியை பெறுவாருங்க. அதுபோல பெண்களா இருக்கவா அந்த பெண்ண பெற்ற தோப்பனார் இது செய்தா பெரும் புண்ணியம் கொடுப்பாய் ஏகாதசி என்ற ஒரு உத்தமி. புத்திரதாவோடு அடியே
நீட்டாக எடுக்க வேண்டாம் என்று நினைக்கின்றேன். எம்பெருமான் திருவிழா.
ஆகவே தைமாத இரண்டு ஏகாதசிகளை பார்ப்பதற்கே இவ்வளவு நேரம் கடந்து விட்டது. எம்பெருமான் திருவிழா இன்னும் ஒரு இரண்டு முடிந்தால் கூறுகின்றோம். மாசி மாதம், ஏன்னா இந்த மாசம் அது. போன மாசத்தை சொன்னால சார் இந்த மாசம் சங்கரியதான் சொல்லுங்கன்னு கேட்கலாம். இந்த மாசம் இங்கோட முடியுது, என்ன பண்றது? இருந்தாலும் கேட்ட போலனா அதை அனுபவிங்க. ஆகவே இந்த மாசம் இந்த ஏகாதசி, காலையில கொஞ்ச நேரம் ஏகாதசி இருக்கு, அப்புறம் துவாதசி வர்றது, இரண்டும் சேர்ந்தது மிக அற்புதமான ஒரு ஏகாதசி. இதை சம்பூர்ண ஏகாதசி என்று சொல்வது. நட்சத்திர ஏகாதசி, பட்ச ஏகாதசி, பூரண ஏகாதசி, சம்பூர்ண ஏகாதசி. அப்புறம் என்ன ஏகாதசி வர்றது? நல்லா ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், ஞாபகம் வரல உங்களுக்கு, இருந்தாலும் பரவாயில்லை. தீப ஏகாதசி ஒண்ணு வர்றது அதுக்கு அடுத்து. அதுக்கு முன்னால் என்ன? அது திவ்ய ஏகாதசி. ராஜா பள்ளிக்கூடமா இது? ஆனா இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமா இருக்கணும். இன்னிலிருந்தே செய்ய போறீங்க, இனிமேல் மனப்பாடம் ஆயிடும். ஆனா கவலை வேண்டாம். ஆகையால் திவ்ய ஏகாதசி பல ஏகாதசிகள் இருப்பதால் நோட்ஸ் வேற எடுத்துக்கிறீங்க, தகவல் ரெஃபர் பண்ண வேண்டியதானியா வச்சுக்கலாம். அது காரணம் ஒண்ணு இல்லை, மயங்கி விட்டீர்கள் எம்பெருமான் திருவருளால். ஆகவே இன்னைக்கு திவ்ய ஏகாதசி, ஏகாதசியும் துவாதசியும் கலந்து வர்ற நாள் இன்று. வந்து இந்த ஏகாதசிக்கு மாசி மாதம் கிருஷ்ணபட்ச ஏகாதசின்னு ரொம்ப விசேஷமான ஏகாதசி. அதை பத்தி பல வருஷம் வர்ணிக்கலாம், அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் மீண்டும். ஆகவே அந்த ஏகாதசியின் பெயரை மட்டும் சொல்லுகின்ற ரொம்ப விசேஷமான ஏகாதசி, அது எடுத்தா அவர் கணக்கில் ஓடிடும். சட்டிலா ஏகாதசி என்று அதற்கு பெயர், கிருஷ்ணபட்ச ஏகாதசி. அந்த சட்டிலா ஏகாதசியை எவன் ஒருவன் நோக்கின்றானோ அற்புதங்களை எல்லாம் செய்யலாம், பல காலங்கள் செய்த தவறுகளை எல்லாம் மறைந்துவிடும். அதை பத்தி விரிவாக மீண்டும் பேசுகின்றோம் என கூறி, நாராயண நாமத்தை இன்று எவன் ஒருவன் ஏகாதசி துவாதசி திதியில் கலந்திருக்கின்ற நாளில் ஓதுகின்றானோ அவார புண்ணியத்தை பெறுவான். ஆரம்பத்திலிருந்து கேட்டிருந்தால் ஒரு புண்ணியம், இடையிலிருந்து கேட்டிருந்தால் ஒரு புண்ணியம், பூரணமாய் அமர்ந்திருந்து கேட்டிருந்தால் ஒரு புண்ணியம், ஏதோ நின்று கேட்டுவிட்டு வேலைகள் இருக்கின்றது சென்று விடுவோம் என்று கேட்டிருந்தாலும் புண்ணியம், அனைத்துக்கும் புண்ணியம். அதை சொல்ல ஆரம்பிச்சா பெருசா போயிடும். ஆகவே இந்த ஏகாதசிகளை முறையோடு சொல்வதற்கு நாம கீர்த்தனம் மிக முக்கியம். கோவிந்த ஹரே கோபால ஹரே ஹே கோபி கோபபாலா, கோவிந்த ஹரே கோபால ஹரே ஹே கோபி கோபபாலா, கோவிந்த ஹரே கோபால ஹரே ஹே முரளி கானலோலா, கோவிந்த ஹே கோபி கோபபாலா, கோவிந்த ஹரே கோபால ஹரே ஹே கோபி கோபபாலா, கோவிந்த ஹரே கோபால ஹரே ஹே முரளி கானலோலா, கோவிந்த ஹரே கோபால ஹரே ஹே முரளி கானலோலா, கோவிந்த ஹரே துணையாவர் என்றே ஒப்பிலேன். ஆகிலும் நினையடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால், எழுப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கு நான் ஏதும் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. நாராயண நாராயண நாராயண.